ஓம் சாந்தி. எல்லாரும் குஷ்குஷியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா, நிரம்பி இருக்கிறீங்களா? 13/7/2018 எங்க முருளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ரெண்டு விஷயத்த மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவனுடைய பேர குழந்தை, பிரம்மாவுடைய குழந்தை, சிவன் தாத்தாவுடைய சொத்தை பிரம்மா அப்பா மூலமா அடைஞ்சிட்டு இருக்கான். அதாவது பிரம்மா வாய் வழிய ஞானத்தை கேட்டு அந்த ஆஸ்திக்கு, சொர்க்கம்ங்கிற ஆஸ்திக்கு தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க. உறவுகள், உறவுகள் பாபாவோட சர்வ சம்பந்தம் வச்சுக்க சொல்றாரு இல்லையா. சோ அந்த சர்வ சம்பந்தம்ன்றது வந்து இந்த ஞானத்தோட சேர்த்து இருக்கணும். இப்ப பாருங்க, தாத்தா சம்பந்தம், அவர் தாத்தாவும் கூட ஆஸ்தி கொடுக்கிறார், அப்பா மூலமா ஆஸ்தி கொடுக்கிறார். அது நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இறை மாணவன் அப்படின்ற ஞாபகம் இருந்தா ஆஹா சௌபாக்கியம் வேறு. நாள் ஃபுல்லா நான் அவருடைய மாணவன், அவர் என்ன செதுக்கிட்டு இருக்கிறாரு, 1000 கோடி ஆத்மாக்களை எதிர இருக்கிறேன், அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். சோ அப்ப அவரு டீச்சரா நினைக்கிறோம், டீச்சரா நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அவரு கூட பேசிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அவர் என்னுடைய டீச்சர்ன்ற ஞாபகம் இருந்தாலே, அவர்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கிறேன் 24 மணி நேரம், அவருடைய மாணவன்ற ஞாபகம் இருந்தாலே நம்மளுடைய நடத்தை அப்படி இருக்கும். அதே மாதிரிதான் சிவபாபாவுடைய பேர குழந்தைன்னா அவருடைய ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஞாபகம் இருந்தா வீண் விஷயத்துல நேரத்தை வீணாக்க மாட்டோம். கேள்வி, மேல உயர்ந்து போனா வைகுண்ட ரசம், இந்த மகிமை குழந்தைகளாகிய உங்ககிட்ட இருந்துதான் வருதே தவிர மத்தவங்க கிட்ட இருந்து கிடையாது. ஏன் மேல உயர்ந்து போனா வைகுண்ட ரசம்னு ஏன் குழந்தைங்களுக்கு சொல்றாங்க மற்ற குழந்தைங்களுக்கு கிடையாது? ஏன்னா உங்களுக்குதான் மிகப்பெரிய குறிக்கோள் இருக்குது. உங்க எதிர பாபாவோட பரந்தாம வீட்டுக்கு போறோம், நாம தான் அஞ்ஞானிகள் போறதில்ல. அங்கிருந்து புது உலகத்துக்கும் நாம தான் வரும். சோ மிக உயர்ந்த வீட்டுக்கு அப்படியே ராஜ மரியாதையோட போறோம். மத்தவங்களாம் அடி ஓத வாங்கிட்டு போறாங்க பரந்தாமத்துக்கு. அதுக்கடுத்தது இனிமையான ராஜ்யத்துக்கும் நாம தான் வரும், உலகத்தின் அதிபதியா வரும் புத்தம் புது உலகத்துல. அதுவும் யாரும் அடையிறது கிடையாது. அதனால இந்த மகிமை உங்களை தவிர வேற யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா உங்களையும் கூட வசிக்கிரமும் இருக்கிறாங்க இல்லையா, மிக உயர்ந்த பதவி. அதாவது வைகுண்ட ரசத்தை அடையிறவங்க, வைகுண்ட ரசத்தை சுவைக்கிறவங்க சிலர் நிறைய பேர் வேண்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லட்சியம் இல்ல. சோ இது வந்து பாபா குழந்தைகள்ல ஞானம் புரியாதவங்களையும் வச்சுக்கலாம், ஞானத்தை எடுக்காத அஞ்ஞான குழந்தைகளையும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு லட்சியம்ங்கிறதே கிடையாது. வைகுண்ட ரசம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அந்த வைகுண்ட ரசத்தை சுவைக்கிறதுக்கான வழிய பாபா தான் கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த வழி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னா அந்த வழிப்படித்தான் போகணும். ஆனா இந்த பாதையில நிறைய பேர் விழுவாங்க, விழுந்து சிலர் ஏந்திரிப்பாங்க, சிலர் விழுந்து ஏந்திரிக்காமலே விட்டுருவாங்க. சோ இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது மாயையோட யுத்தம். ஆனா நம்ம போய்கிட்டே இருக்கணும், லட்சியம் இருக்கு. அந்த லட்சியம் நான் நாராயண பதவியை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த லட்சியத்துக்கு எதிராக வர எல்லாருமே எல்லா விஷயமுமே நமக்கு எதிரி தான். அந்த லட்சியத்தை மறக்க வைக்கிற விஷயம் அனைத்துமே நமக்கு எதிரி தான். ஸோ மைண்டுக்குள்ள அந்த வைகுண்ட ரசத்தை சுவைக்கணும்னா அந்த நாராயணன் பதவி, அந்த சிம்மாசனத்துல உட்காரணும், இதேதான் மைண்ட்ல இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும், பாபா சொல்ற மாதிரி நடக்கணும். அப்ப டெஸ்ட் பேப்பர் வரும், கலியுகவாசிக்கு அந்த டெஸ்ட் பேப்பர் வந்தா தான் யாருன்றத காட்டுவோம், அசுர குணத்தை. ஆனா உங்களுக்கு அதே டெஸ்ட் பேப்பர் வரும்போது நீங்க யாருன்றத காட்டணும், தெய்வீக குணத்தை, அப்பதான் நீங்க நாராயணன் ஆவீங்க. ஸ்ரீமத் என்ன சொல்லுது, அதாவது முரளியில பாபா என்ன சொல்லி இருக்கிறார், இந்த சிச்சுவேஷன் என்ன சொல்லிருக்காரு, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணிருக்காரு. சோ எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பாபா சொல்ற சார்ட் காட்டு. என் நினைவுல எல்லாமே போயிடும், உனக்கு உடல் வியாதியா, குழந்தை ஊனமா பிறந்திருக்கலாம், கடனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், நீ என் நினைவுல இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்கறதுலயும் ஞானத்தை சிந்தனை பண்றதுலயும் நான் வீட்டுக்கு போறேன் அதுலயே கவனமா இரு, எதுவுமே உன்னை தாக்காதுன்ட்டு அப்படி நான் இருக்கிறேன்னா. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இதுதான் சொல்யூஷன், இதை செக் பண்ணும், இதுல கவனம் கொடுக்கணும், அதுதான் மெயின். சின்ன சின்ன வீண் விஷயத்துல மூக்க நுழைச்சோம் அப்படின்னா மாட்டிக்குவோம், பாபா நினைவு கட் ஆயிடும், அந்த நேரம் கடைசி நேரம் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா எந்த நொடி வேணாலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்றாரு பாபா. இதுல நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி திச்சுட்டே போறாங்க, ஆக்சிடென்ட்ல தராங்க, சில சமயம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா டக்குன்னு உயிர் பிரியுது. எந்த நேரமும் எந்த நேரம் வேணாலும் ஏமாத்திரும். பெரிய பெரிய வீரன் எல்லாம் புல்லு தடிக்கி உழுவான்னுவாங்க அஞ்ஞானத்துல. அது மாதிரி ஒரு சின்ன கஷ்டத்துல மாட்டிக்கும். சோ அந்த அளவுக்கு கவனம் இருக்கணும் நாம. சோ விழவே கூடாது, விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு பாபா சொல்றாரு. எவ்வளவு நாள் தான் விழுந்துகிட்டே இருப்பீங்க இல்லையா. சோ மிகப்பெரிய குறிக்கோள், உயர்ந்து போனா வைகுண்ட ரசன்றது உங்களுடைய மகிமை. இதோட நினைவாதான் கோயில்கள்ல வந்து அந்த வழுக்கு மரம்ட்டு அப்படியே ஏறி ஏதோ ஒரு ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சம் காசு ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க பரிசு. ஆனா அது ஏறவே முடியாது, எல்லாம் எண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, வைக்க வைக்கிறோம். அது எல்லாமே எதை குறிக்கிறது, சங்கம் யுகத்துல மாயா பண்ற தடைய குறிக்கிறது. பாடல், நாம அந்த வழிகளின்படி செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. எப்ப பாடல் ஒலிக்குதோ அப்ப குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க, நமக்காக இதுல எல்லாம் கூட ஞானம் இருக்குதுன்ட்டு. அந்த வழிப்படி போகணும் அப்படின்றத அஞ்ஞானி கேட்டா புரியாது, அவன் வந்து அஞ்ஞானத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குவான். ஆனா ஞானி குழந்தைங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஞானம் தெரியும், அதனால நமக்கு டக் டக்குன்னு அதுல இருக்கிற ஞானம் தான் தெரியும். இப்ப சொன்ன உதாரணம் அந்த வழுக்கு மரம் போட்டி வந்து மத்தவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபன் ஜாலி, ஆனா நமக்கு தெரியும் அட பாவி நாங்க இங்க அலட்சியமா இருக்கிறத எப்படி நக்கல் பண்றாங்க பாரு, இது எவ்வளவு பெரிய அசிங்கம் பாரு அப்படின்னு தெரியும். நிச்சயமா மாயாவுடைய புயல் உங்களை கீழே விழ வைக்கும், அதுல டவுட்டே கிடையாது. பிறகு ஈஸ்வரன் ஆகிய தந்தை உங்களை மேலே ஏற வைக்கிறார், அதாவது விழுந்துட்டவங்களுக்கு ஞானம்ங்கிற சஞ்சீவி மூலிகை கொடுக்கிறார். யாராவது காமம்ன்ற புயல்ல விழுந்துட்டாங்க, புயல்ல சிக்கிட்டாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. அதே மாதிரி கோபம்ன்ற புயல் வந்தாலும் கீழே விழுந்துடுறாங்க. மேல ஏறி போனா வைகுண்ட ரசம். இப்ப இந்த பாடல் உங்களை தவிர வேற யாருக்குமே பொருந்தது, சன்னியாசிகளுக்கும் பொருந்தது. அவங்களுக்குள்ளயும் பக்குவம் அடையாத சன்னியாசிகள் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய குறிக்கோள் இருக்குது, அவங்க சாஸ்திரங்களை படிச்சு வித்வான் ஆகிடுறாங்க. மற்றபடி ராஜ பதவி முதலிய குறிக்கோள் எதுவுமே கிடையாது. ஆனா இங்க மிக உயர்ந்த குறிக்கோள் இருக்குது, எல்லையற்ற பாப் தாதா கத்து கொடுக்கிறார், மம்மாவும் கத்து கொடுக்கறாங்க, குழந்தைங்களும் கத்து கொடுக்கறாங்க. ஆனா யாரோட ஞானம்? அந்த சிவ தாத்தாவுடைய ஞானம். அவருடைய பேர குழந்தைங்க நாம். அதுதான் அம்ரித்சர்ல தாத்தா பேர குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஏதோ நினைவு சின்னம் கோயில் இருக்கும் போல இருக்கு. அது வந்து இது 7வது தலைமுறை, இது 2வது தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்க உங்களுடைய தலைமுறையெல்லாம் இருக்காது. ஒரு தாத்தா தான், ஒரு பாபா தான், ஒரு மம்மா தான், நீங்க எல்லாரும் அவங்களுடைய குழந்தைங்க தான். அடுத்த தலைமுறையெல்லாம் கிடையாதுங்க, அவ்வளவுதான். தாத்தா பேர குழந்தைங்களுக்கு முன்பு வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப இத நினைவு செய்யறது ரொம்ப ஈஸி. நாம பிரம்ம குமார் குமாரிகள், பிரம்மா நமக்கு பாபா, தாத்தா சிவன், அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. எவ்வளவு சுலபமான விஷயம். நாம தாத்தாவுடைய பேர குழந்தைங்க, பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மா சிவபாபாவுடைய ஒரே குழந்தை. நாம விஷ்ணு குமாரி அல்லது சங்கர் குமாரி அப்படின்னு சொல்ல மாட்டோம். பிரஜாபிதான்னு ஒரு பிரம்மா மட்டும்தான் சொல்லப்படுறாரு. பாபா மிகவும் சுலபமா புரிய வைக்கிறாரு. நீங்க பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகி இருக்கிறீங்க சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறதுக்காக. சிவபாபா சொல்றாரு, இப்படி எல்லாம் யாருக்காவது சொல்லி புரிய வைங்க. சிவபாபாவை அவசியம் நினைவு செய்யணும், அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. வேற யாரையாவது நினைச்சீங்கன்னா நரகத்தின் ஆஸ்தி தான் கிடைக்கும். இத புரிஞ்சுக்கணும். ஆஸ்தி தந்தை கிட்ட இருந்து இல்ல, தாத்தா கிட்ட இருந்து கிடைக்குது. சரி, ஓகே. பாபா சொல்றாரு, மாயாவுடைய புயல் வந்து கீழே விழ வைக்கும், பாபா மேல பறக்க வைக்கிறார். சோ பாபாவுடைய வழிப்படி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா பறந்துகிட்டே இருப்பீங்க. மாயாவுடைய வழிபடி போனீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருப்பீங்க. சோ விழுந்தவங்களுக்கு மீண்டும் பறக்க வைக்கிறதுக்காக பாபா ஞானம்ன்ற சஞ்சீவினி மூலிகை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. இதுதான் சமஸ்து. இதுதான் ராமாயணத்துல ராமர் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் அப்படியே விழற மாதிரி காட்டுறது, அப்படியே மயங்கி கிடப்பாங்க. அப்ப ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவினி மூலிகை எடுத்து கொடுப்பாரு. அது என்ன பண்றது? இங்க மாயை காமத்துல, கோபத்துல, பொறாமையில, பற்றில, சின்ன சின்ன வீண் விஷயத்துல, இதுல எல்லாம் சிக்கி கிடக்கும் போது பாபா முரளியில குழந்தை என்ன நினைச்ச சாட்டு காட்டும். ஐயோயோ வீண் விஷயத்துல மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லுவோம். ஐயோயோ மாட்டிக்கிட்டேனே பாபா அப்படின்னு சோ நம்மள அந்த பக்குவப்படுத்துற இல்ல ஒரு ஒரு. அப்புறம் தேவையில்லாத சின்ன சின்ன ஆசை, ஒட்டுமொத்த உலகத்தையும் உனக்கு கொடுக்குறேன், சின்ன சின்ன ஆசையில நீ மாட்டிக்கிறியா? ஐயோ ஆமா இல்ல. அப்ப ஞாபகப்படுத்துறாரு. அதுதான் இந்த சஞ்சீவினி மூலிகை பண்ற வேலை. சோ விழுந்துட்டவங்களை பறக்க வைக்கிற. காமம்ன்ற புயல் வந்தா விழுந்துடுறாங்க இல்ல, முக்காவாசி பாத்தீங்கன்னா காமத்துலதான் விழுவாங்க. அதாவது கோபத்துல விழுவாங்க, கோபம் தான் அதிகமா வரும். பட் ஆனா கோபம் வந்து பாபாவே விட்டுட்டு போக மாட்டாங்க, ஆனா காமம் வந்தா பாபாவே விட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆக்சுவலா புத்தி லாக் ஆயிடும், ஞானம் அப்புறம் புரியாது, அந்த போதையை அனுபவிக்க முடியாது. சோ மிக உயர்ந்த சுவையை சாப்பிட்டுட்டு சாதாரண சுவை பிடிக்காது. சோ கழிவுகள் வாழ்க்கையும் பிடிக்காது. இங்க இருந்து போய் அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. அந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அதே மாதிரி கோபன்ற புயல் வந்தாலும் விழுந்துடுறாங்க. அதுக்குதான் ஞாபகப்படுத்துறாரு, மேல ஏறி போனா வைகுண்ட ரசம், கீழே விழுந்த சுக்கு நூறு ஆயிடுவீங்க, எலும்பு கூட இருக்காது. இல்ல உயரமா ஏத்திட்டு போறாரு. 40-50 வருஷம் பாபா குழந்தை, பாபா விட்டாங்கன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. அவசரர் ஏறி போயிட்டே இருந்தீங்கன்னா வைகுண்ட ரசம். நிறைய பேர் சொல்லலாம் 30-40 வருஷம் வந்து அவங்களுக்கு கோபத்தை போறோம், எவ்வளவு பெரிய பதவியில இருந்து அவங்க போய் இப்படி பேசுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு உயரம் போயும் ஆக்சுவலா உயரம் போல, அதுதான் உண்மை. இல்ல உயர போனா கேரக்டர் மாறும்ல, உயர போல பதவி அது வெளி ஸ்தூலமான பதவி போயிட்டு, குணம் மேல போகல, குணம் அப்படியே இருக்குது. அதுக்குதான் ஞாபகப்படுத்துறாரு பாபா. அந்த சயின்ஸ் பிசிக்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ப்ரொபோர்ஷன்ல ஏறுது, அந்த ஸ்லோப் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் ஆகி இவ்வளவுதான் ஏறி இருக்கா, அப்ப இத்தனை வருஷம் பாபா குழந்தையாகி இவ்வளவுதான் ஏறி இருக்கா, இல்ல எதுவுமே மாறலையா? சோ அப்ப நம்ம நினைக்கணும், இத்தனை வருடம் ஆகி நமக்குள்ள இந்த அவகுணம் இருக்குதா, இன்னும் இருக்குதா, அதை நம்ம எரிக்கணும். அது ஒரு வைராக்கியம் வரணும், இன்னைக்கு நான் எரிச்சே தீருவேன் அப்படின்ற வைராக்கியம் வரணும். மேல ஏறி போனீங்கன்னா வைகுண்ட ரசம்ன்றதுடைய அர்த்தம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. இதையும் மீறி நீங்க போனீங்கன்னா கிடைக்கிறது வைகுண்ட ரசம், அது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லையா? சோ இவ்வளவுத்தையும் தியாகம் பண்ணாதான் அந்த வைகுண்ட பதவி. சன்னியாசிகளும் தியாகம் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்காது. அதனாலதான் பாபா சொல்றது, இது உங்களுக்கு மட்டுமே பொருந்தும். பிராமண குழந்தைகளுக்கு உங்களுக்கு தான் பொருந்தும், சன்னியாசிகளுக்கு கூட பொருந்தார். அவங்களும் பக்குவம் அடையாத சன்னியாசிகள் இருக்கலாம், அவங்க கிட்ட போய் நீ பக்குவம் அடைய உனக்கு வைகுண்ட ரசம் கிடைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. காட்டுக்கு போறாங்க, வீட்டுல துக்கமா இருக்குதுன்னு காட்டுக்கு போயிடுறாங்க, அவ்வளவுதான். எந்த குறிக்கோள் வேணா அற்ப காலம் மரியாதை கிடைக்கும், அவ்வளவுதான், எந்த குறிக்கோளும் கிடையாது. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய குறிக்கோள் ஒட்டுமொத்த உலகம், காமம் கோபம் பற்று பொறாம எல்லாத்தையும் தூக்கி போட்டது எதுக்கு? நாராயணன் ஆகுறதுக்கு. இங்க பெரிய ஆளாவதுக்குல, அங்க பெரிய ஆளாவதுக்கு, அதுதான் நமக்கு முக்கியம். இறைவன் பார்வையில நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் மெயின் இல்லையா? இங்க மனிதர்கள் பார்வையில நான் பெரிய ஆளா இருக்கிறேனா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. சாஸ்திரங்களை படிச்சு சன்னியாசிகள் வித்வான் ஆகி அதை சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு அதை படிக்கிறதுனாலயோ சொல்லி கொடுக்கறதுனாலயோ யாரும் ராஜ பதவி கொடுக்க போறது கிடையாது, அப்படி ஒரு குறிக்கோளே அவங்களுக்கு கிடையாது. ஆனா இங்க மிக உயர்ந்த குறிக்கோள் இருக்கு, ஆனா அவங்களே அவ்வளவு கவனமா இருக்கிறாங்க இல்லையா? ரமண மகரிஷி வந்து அப்படி அப்படி வெளிநாட்டுல எல்லாம் கூட ஃபேமஸ், ஆனா ஒருத்தர் வந்தார் யுஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் வரும்போது அகங்காரத்தை வெளிப்படுத்திட்டார். என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் கத்துக்கணும் சாமி அப்படின்னு இவர் சொல்றாரு. ராமண மகரிஷி கொடுத்தா நீ தாங்குவியா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் புக் எழுதுறாரு, எவ்வளவு பெரிய அகங்காரம் அந்த ஆளுக்குன்ட்டு. அப்ப அந்த ஒரு ஒரு வினாடி விட்ட வார்த்தை என்ன ஆயிடுது, பேரு கெடுத்துருது. சோ எல்லாரும் அப்படியே புகழும், அவர் கண்ணிலே தாய்மை அன்பு தெரிஞ்சது அப்படி இப்படின்னு வாய திறந்தா அகங்காரம் வெளில வந்து அமைதியா, வாய திறந்தாலே பிரச்சனை தான், அமைதியா இருக்கணும்ன்ற அளவு கேட்டு அவங்க கவனமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மற்றபடி ஒண்ணு பெரிய குறிக்கோள் கிடையாது, அடுத்த பிறவிக்கு இது எதுவும் எந்த குறிக்கோளும் யாரும் கத்துக் கொடுக்கல. ஆனா நமக்கு இருக்க மிக உயர்ந்த குறிக்கோள் இருக்குது, அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். எல்லையற்ற பாப்தாதா கத்துக் கொடுக்கிறாரு, மம்மாவும் கத்துக் கொடுக்கறாங்க, குழந்தைங்களும் கத்துக் கொடுக்கறாங்க, இத்தனை பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? டைரக்டா பாபா பிரம்மாவோட கிளாஸ் எடுக்கிறாரு, அதை சர்ன் பண்ணி மம்மா கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லா சென்டர்லயும் வெவ்வேறு சிஸ்டர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, கீதா பாட்சால எடுக்கிறாங்க, நெட்ல எடுக்கிறாங்க, இவ்வளவும் நடக்குது. ஆனா இந்த ஞானத்துக்கு சொந்தக்காரர் ஒரு சிவன் தான், நம்ம தாத்தா தான், நம்ம தாத்தாவுடைய பொக்கிஷம் அது. அவருடைய ஞானத்தை அடைற பேர குழந்தைங்க நாம. சோ இதோடைய நினைவாக அமிர்த்சர்ல, சோ அங்க இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும், இது எதை எந்த கோயில் சொல்றாரு என்னன்னு தெரியல. அங்க வந்து தாத்தா பேர குழந்தைங்க காட்டுவாங்களாம், அநேகமா ஜெயின கோயில ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த தாத்தாவுடைய ஆதி தகப்பன் மாதிரி கொள்ளு தாத்தா இவருடைய முதல் தலைமுறை குழந்தை, இது ரெண்டாவது தலைமுறை, ஏழாவது தலைமுறை, அந்த மாதிரி காட்டி இருக்கிறாங்களாம். ஆனா இங்க இருக்கிறது ஒரே தாத்தா, ஒரே பாபா, ஒரே மம்மா, எல்லாரும் அவங்களுடைய குழந்தை பேர குழந்தை, அவ்வளவுதான், அடுத்த தலைமுறை எல்லாம் கிடையாது. இதுதான் பைபிள் குரான். பைபிள் குரான்ல தேக உணர்வு வந்தவொடனே சொர்க்கத்தை விட்டு தொடச்சிட்டாருன்னா, அப்ப நான் ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டர் அஞ்ஞானத்துல இருக்கும்போது கேட்டேன், சரி காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும், ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு. அப்ப என்னன்னா, அந்த காமத்துக்கே வேலை கிடையாது, அது ஒரே தலைமுறை தான் பிராமணன்றது, அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கப்புறம் கிடையாது. சோ இங்க ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைன்னு சொல்ல மாட்டாங்க தாத்தா பேர குழந்தைங்களுக்கு இடையில. இத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. தாத்தா இன்னாம ஒரு குடும்பம், என்னுடைய ஒரு சில படங்கள் கொஞ்சம் கிராமத்து படங்கள் அந்த பஞ்சாயத்து படங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டோ இருக்கும். இவருடைய தலைமுறையில வந்தவன், இவருடைய தலைமுறையில வந்த அத்தனை போட்டோ வச்சிருப்பாங்க. நம்ம யாருடைய தலைமுறையில வந்திருக்கிறோம்? சிவன், பிரம்மா, சரஸ்வதி, சாதாரண தலைமுறையா? இப்ப இத ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதான் நான் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். நாம பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மா நமக்கு அப்பா, சிவன் நமக்கு தாத்தா. சோ அப்பானாலே தாத்தாவும் இருக்குது, பட் அதை யாரும் யோசிக்கிறது இல்ல. அப்பானா அவரு எப்படி அப்பாவானார், அவருக்கு அப்பா யாரு? தாத்தா, அதுதான் கடவுள். கடவுள் பிரம்மா மூலமா படிக்கிற குழந்தை நாம, அதனால பிரம்மாவுக்கு குழந்தையாகவும் சிவபாபாவுக்கு பேர குழந்தையாகவும் இருக்கிறோம். ஆனா ஆஸ்தியை கொடுக்கிறது தாத்தா சிவன். எவ்வளவு ஈஸியான விஷயம். நினைங்க, தாத்தாவை நினைவு செய்யுங்க. சிவ தாத்தாவுடைய பேர குழந்தைங்க இந்த பிரம்மா குமார் குமாரிகள். அப்ப சிவபாபாவுடைய ஒரே குழந்தை இந்த பிரம்மா. லவ் யூ பாபா. ஏன்னா அவர் மூலமா தான் எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் பேர குழந்தைனா அவர் ஒரே குழந்தை. இதுதான் பைபிள்ல வெளிப்படுது. கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அது உண்மையில யாரு குறிக்கிறது? பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்மாவுடைய மகிமை தூக்கி அங்க இயேசுக்கு போட்டான். அவருடைய ஒரே குமாரன்னா அது பிரம்மா தான். அவர் மூலமா தான் குழந்தைங்களை படிக்கிறார். அப்ப அவங்க வந்து அவருடைய நேரடி குழந்தை லிஸ்ட்ல வரமாட்டாங்க யாருமே, இல்லையா? சோ நாம பிரம்மாவுடைய குமார் குமாரின்னு தான் சொல்லுவோமே தவிர, விஷ்ணுவோடைய குமார் குமாரினோ சங்கருடைய குமார் குமாரினோ சொல்ல, இந்த ஒரு ஞானம் புரிஞ்சுட்டு சங்கர் பட்டில இருந்து எல்லாம் வெளில வந்துடும் இல்லையா? பிரம்மா உடல்ல வந்து சொன்னார், இப்ப சங்கர் உடல்ல வந்து சொன்னார், அது இன்னொரு பார்ட். பாபா சொல்ற சங்கர் குமாரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சங்கர் அப்பா பார்ட் கிடையாது, பிரம்மாவுக்கு தான் அப்பாவுடைய பார்ட். விஷ்ணுவுக்கும் கிடையாது, ஒரே பிரம்மா தான். அவரு மட்டும்தான் சிவனுடைய குழந்தைன்றார். சம பாயிண்ட் இல்லையா? அவர் மூலமா தான் படிக்கப்படுறோம் எல்லாருமே. சோ ஒரு பிரம்மாவைத்தான் பிரஜாபித்தான்னு சொல்றோம். சோ இந்த ஞானம் எல்லாம் கேட்கும் போது எல்லாம் சென்ட்ரல் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்குது. அதனாலதான் சங்கர் பார்ட்டி வந்து கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுறாங்க. தினம் தினம் அழகா சொல்றாரு, ஒரு பிரம்மாவைத்தான் பிரஜாபித்தான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, உங்க கிட்ட இருக்கிறது பிரம்மா, எங்க கிட்டதான் பிரஜாபித்தா இருக்கான்னு பேசி சொல்றான். பிரம்மாவுக்கு தான்ப்பா பிரஜாபித்தானே பேரு, ஒருத்தர் தான்ப்பா பிரம்மா. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? பாபா எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறார். நீங்க பிரம்மா குமார் குமாரிகளா ஆகி இருக்கிறீங்க. சிவா பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறதுக்காக பிரம்ம குமார் குமாரி ஆகி இருக்கிறீங்க. அந்த சிவபாபா சொல்றார், இப்படியெல்லாம் யாருக்காவது புரிய வைங்க, சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க, கடவுளுடைய சொத்து. இப்ப நிறைய பேர் சொல்லுங்க, கடவுள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னாரா? கடவுள் இதெல்லாம் வச்சுட்டு போ சொன்னாரா? எந்த கடவுள் அப்படி சொன்னாரு? சிவன் சொத்துக்குள்ள நான் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேளு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேளு, அப்ப யோசிப்பாங்க. அதுதான் அவர்கிட்ட இருந்த ஆஸ்தி அடையணும் அப்படின்னா, அவர் ஒருத்தருக்கு மட்டும் குழந்தை, அவர் ஒருத்தருக்கு மட்டும் மனைவியா இருக்கணும். புரிய வைங்க. கண்டிப்பா அவரை நினைவு செய்யணும். அவர் ஆஸ்தி அடையிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி, ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. அவர்கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்குது, பிரம்மா கிட்ட இருந்து கிடைக்கல. சமசூப்பர்ல சங்கருடைய தலையில இருந்து கங்கை வர மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த கங்கை சங்கர் கிட்ட இருந்துதான் வருது. அந்த சிவன் சங்கர் தாங்க, அப்ப சிவன் கிட்ட இருந்துதான் வருது இல்லையா? அதனால அவங்க கருமி, இங்க வாங்கி கொடுக்கறவங்க தான் கங்கை, அதாவது நம்ம குழந்தைங்க. சோ யாருக்கிட்ட இருந்து வருது அவரைத்தான் நினைச்சாங்க, அவரு தான் ஆஸ்தி கொடுக்கிறாரு, அந்த ஆஸ்தி அடையிறதுக்கான வழி அவர்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும், சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கும். அவரை தவிர எதை நினைச்சாலும் யார நினைச்சாலும் நரகத்தின் ஆஸ்தி தான் கிடைக்கும். இத புரிஞ்சுக்கணும். ஆஸ்தி பிரம்மா பிரம்மா பாபா கிட்ட இருந்து கிடைக்கல, சிவ தாத்தா கிட்ட இருந்து நினைக்கிற, அதனால சிவனைத்தான் நினைக்கணும், பிரம்மாவை கிடையாது. சொர்க்கத்தை படைப்பவர், ஞானத்தை கொடுக்கிற வள்ளல், அவர் ஒருத்தர் தான். சிவபாபா சொல்றாரு பிரம்மா மூலமா சொல்றாரு. சோ இன்னைக்கு ஃபுல்லா வாணி பாபா நிறுத்தினால சிவபாபா சொல்றாருன்றதான் முதல் விஷயம், முக்கியமான விஷயம். இங்க பேசிட்டு இருக்கிறது கடவுள், இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் மனிதர்கள் எழுதியது அல்லது இறை தூதர்கள், நாங்க அவங்களும் மனிதர்கள் தான். கடவுளே நேரடியா பேசுறது இங்கத்தான், பிரம்மா வாய் வழியா பேசுற, அதனாலதான் பிரம்மாவுக்கு மகிமை அப்படின்றத புரிய வைங்க. ஆனா இந்த பிரம்மாவும் சிவன் பேசுறத கேட்டுட்டு இருக்கிற பிரம்மாவுடைய முதல் மகள் சரஸ்வதின்னு பாடப்பட்டு இருக்கு இல்லையா, பிரம்மா குமாரி சரஸ்வதி ஜெகதம்பா எவ்வளவு மகிமை அடைஞ்சிருக்கிறாங்க. சிவபாபா கிட்ட இருந்து பிரம்மாவை விட அதிக ஆஸ்திய ஜெகதம்பா சரஸ்வதி அடையிறாங்க. அதனாலதான் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு முதல்ல லக்ஷ்மியுடைய பேரை போடுறாங்க. நாம ஜெகதம்பா மற்றும் ஜெகத்பிதாவின் குழந்தைங்க, அதனால நாம ஏன் தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையக்கூடாது? நாம பிரம்மா குமார் குமாரிகள், தாதாக்கள் மற்றும் பேர குழந்தைகள், அவ்வளவுதான். ரெண்டாவது மூணாவது தலைமுறை எல்லாம் கிடையாது, கொள்ளு பேரன் அடுத்த தலைமுறையின் பேரன் அதெல்லாம் கிடையாது. தாத்தாவை யாரும் நினைவு செய்ய மாட்டாங்களா? நாம எந்த அளவுக்கு இந்த சிவ தாத்தாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கடந்த ஜென்மங்களின் விகர்மங்கள் பாவ கர்மங்கள் அழியும். இதை நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். சிவ பரமபிதா பரமாத்மா தான் சொர்க்கத்தை படைப்பவர், பிரம்மா மூலமா தான் படைக்கிறாரு. அந்த பிரம்மாவின் மூலமாக பிரம்மா குமார் குமாரிகளை படைச்சு சொல்றாரு, என்னையும் நான் கொடுக்கிற சொர்க்கங்கிற ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க. தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்றாருன்னு புரிய வைங்க. நீங்க இறந்தால் உலகமும் இறந்து விட்டதுன்னு சொல்றாங்கல்ல, ஆத்மா சரீரத்திலிருந்து தனி ஆயிடுச்சுன்னா எதுவுமே மிஞ்சிறது கிடையாது. தேகத்தின் அபிமானம் நீங்கிடுது. நாம பாபா கிட்ட வந்திருக்கிறோம், பிறகு வெண்மையாகிடுவோம், இப்ப கருப்பா இருக்கிறோம். ஷாம், ஷாம்னா கருப்பு ஹிந்தியில, ஷாம் மற்றும் சுந்தர் ஆகிறதுக்கான நாடகம் இது. ஆத்மா சுத்தமா அழகாகுது. ஆத்மாக்களாகி நீங்க இப்ப இரும்பு யுகத்தினராய் இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுடைய சரீரமும் அந்த மாதிரி இரும்பா, அதாவது நோயுற்றதா இருக்குது. சத்யுகத்துல உங்களுடைய ஆத்மாவும் வெள்ளையா இருந்துச்சு, சரீரமும் மென்மையா அழகா ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் மாத்துறதுக்காக ஒரு அழகிய பயணி வரார் நம்மளை வெள்ளையா ஆக்குறதுக்கு, அவர் தான் சிவபாபா. அவருடைய ஆத்மா எப்பவுமே வெள்ளையா இருக்குது, அதனாலதான் சதா சிவம், ஒருபோதும் கரைப்படுகிறது கிடையாது. அவர் பிறப்பிறப்புல சிக்கிறதே கிடையாது. எவ்வளவு ஈஸியா புரியற மாதிரி சொல்லி கொடுக்கிறார். இருந்தாலும் அந்த மாதிரி தாத்தாவை மறந்துடுறீங்களே, அவர் கை விட்டுட்டு போயிடுறீங்களே, அதனாலதான் பாபா சொல்றாரு மூர்க்கருக்குள்ள மிகப்பெரிய மூர்க்கர், அதாவது மகா முட்டாள், அடி முட்டாள பாக்கணுமா, அதே நேரத்துல மிகப்பெரிய புத்திசாலிய பாக்கணுமா, ரெண்டு பேரையுமே இங்க பாக்கலாம் பிரம்மகுமாரி சென்டர்ல. ஏன்னா இந்த சுலபமான ரெண்டு விஷயத்த கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மகா முட்டாளா முட்டாளா மூர்க்கரா இருக்கிறாங்க. அப்பாவையும் அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி வருதுன்னு தெரியாம விட்டுட்டு போறாங்க. எவனாவது கோடி ரூபாய் எழுதி கொடுத்த செக்கு சீச்சு போடுவானா அந்த மாதிரி பண்ணிட்டு போறான். அதனாலதான் மகா முட்டாள்ன்ற ரெண்டே விஷயம் தான் ஞாபகம். நான் ஆத்மா நிராகார பரமாத்மா தான் என்னுடைய தாத்தா. பிரஜாபிதா பிரம்மாவும் புகழ் பெற்றவர், இவர் மூலமா தான் சிவபாபா ஆஸ்தி கொடுக்கிறார். பிரம்மாவை விட்டுட்டாங்கன்னா தாத்தாவையும் விட்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப ஆஸ்தி இல்லாம போயிடும். எவ்வளவு ஈஸியா புரியுற மாதிரி பாபா சொல்லி கொடுக்கிற, நாம் பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறவங்க, அதுலயும் கூட பிரம்மாவத்தான் பிரஜாபிதான்னு சொல்றாங்க, சூக்ஷ்ம பிரஜாபிதான்னு சொல்ல முடியாது. பிரஜைகளுக்கு பிதாவு நிச்சயமா இங்கத்தான் இருப்பாரு. பிரம்மாவின் கமலவாய் மூலம் பிராமணர்கள் வெளிப்பட்டனர். பிராமணர்களை கேளுங்க, நீங்க யாருடைய வம்சாவளி? இது வெறும் மகிமையாக மட்டுமே சொல்லப்பட்டிருக்க, மற்றபடி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பாபா சொல்றாரு ஞானத்தை கொடுக்கிற வல்லல் சொர்க்கத்தை படிக்கிறவர் நம்ம சிவபாபா தான், பிரம்மா மூலமா படிக்கிற. அதுக்கு முன்னாடி பிரம்மா வாய் வழியா குழந்தைங்களை படைக்கிற. அதுல முதல் மகள் சரஸ்வதி. சோ முதல் மகள்ன்றது வந்து அப்ப அதுக்கு முன்னாடி யாருமே பாபா பாண்டி ஆகலையானா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆனாங்க நம்பர் ஒன் ரேங்க்ல அப்படி சொல்ற. சோ அதனாலதான் அந்த சரஸ்வதிக்கு எவ்வளவு புகழ் பாருங்க. பிரம்மாவை விட, அத பிரம்மா வாய் வழியா தான் சிவபாபா ஞானத்தை கொடுக்கிறாரு. ஆனா பிரம்மாவை விட அதிக ஆஸ்திய இந்த ஜெகதம்பா சரஸ்வதி அதாவது மம்மா அடையிறாங்க. அதனாலதான் முதல்ல லட்சுமி பிறகு நாராயணர்னு பாடப்படுது. சோ இதுல பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட பிரம்மா பாபாவும் மம்மாவும் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு சில விஷயத்துல அவங்க அதிகமா இருப்பாங்க, ஒரு சில விஷயத்துல பிரம்மா பாபா அதிகமா இருப்பாரு. ஏன்னா ஒரு வாணியில நீங்க நாராயணன் ஆக போறீங்களா லட்சுமி ஆக போறீங்களான்னா நாராயணன் ஆக போறோம் தானே சொல்லுவீங்க, ஆனா ரெண்டாவது இடம் கூட வேண்டாம்னு நினைக்கிறீங்க இல்லையாங்க. அப்ப பார்த்தா மம்ம ரெண்டாவதுன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு சொல்றாரு பிரம்மாவை விட அதிக ஆஸ்தியை பெறுகிறாருன்றாங்க. சோ அவரு எதை வச்சு சொல்றாரு அப்படின்றது ஞான சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒண்ணு பிரம்மா பாபாவுக்கு முன்னாடியே சம்பூர்ணம் அடைஞ்சு போயிடுறாரு. சிவபாபா கூட அதிக நேரம் பிரம்மாவை விட மம்மா இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. மம்மா ஒருவேளை இப்பயும் அங்கேயே கூட இருக்கலாம் சூக்ஷ்மாதனத்திலே. சோ அதை வைத்து சொல்லலாம் அங்க. ஏன்னா செல்வத்தின் தேவதையாக லட்சுமியை காட்டுறாங்க. இப்பவுமே கூட நிறைய கணவன்மார்கள் வந்து அப்படியே சம்பளம் வாங்கிட்டு வந்து மனைவி கிட்ட குடிச்சிருவாங்க, மனைவி தான் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அந்த அர்த்தத்துல பாத்தீங்கன்னா லட்சுமிக்கு தான் எல்லாமே கிடைக்குது இல்லையா. சோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். சரி, அதனாலதான் முதல்ல லட்சுமி பிறகு நாராயணர்னு மகிமை பாடப்படுது. அந்த ஜெகதம்பா சரஸ்வதி மற்றும் ஜெகத்பிதா பிரம்மாவுடைய குழந்தைங்களை ஆகிறோம், ஆகிட்டோம். அப்ப ஏன் நம்ம தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையக்கூடாது? சம பாயிண்ட் இல்ல, அவருக்கு பிறந்தாச்சு, நம்ம தாத்தா கோடீஸ்வரம், அப்ப தாத்தா கோடீஸ்வரம் சொத்து நாம ஏன் அடையக்கூடாது? ஸ்தூலமா தாத்தா இருந்தா அந்த தாத்தா கவனிச்சு கூட இருக்க மாட்டோம், ஆனா சொத்து இருக்குதுன்னு போது எவ்வளவு சண்டை, இந்த பங்காளி சண்டை, இந்த சண்டை, அந்த சண்டைன்னு வருது. ஆனா இங்க அடையுங்கன்ற அடையிறதுக்கான வழியை கொடுக்கறாரு, ஏன் அடையக்கூடாது கேக்குற. அப்ப அந்த ஸ்தூல செல்வமா யோசிச்சு பாருங்க, ஏன் அடையக்கூடாது. இப்ப இந்த பங்காளி பிரச்சனை எல்லாம் வந்தா வெத்து குத்து கொலையெல்லாம் நடக்குது சொத்து தகராறுல. ஆனா உண்மையில சொர்க்கத்துல நாராயணனும் அவருக்கு கால் அமுக்கிற அல்லது வேற ஏதோ வேலை செய்யற வேலைக்காரனும் பாத்தீங்கன்னா உண்மையில முந்தைய ஜென்மத்துல அண்ணன் தம்பிங்க, கவனக்குறைவா இருந்ததுனால சொத்து இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு சூப்பரான விஷயம், அதுக்கு எந்த கோர்ட்டுக்கும் நீங்க போக முடியாது. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன் அடையக்கூடாது? நாம பிரம்மா குமார் குமாரிகள் தாத்தா மற்றும் பேர குழந்தைங்க அவ்வளவுதான், இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது அவங்களால, அவ்வளவுதான். நீங்க ரெண்டாம் பல்லவர் மூணாம் பல்லவர் வரலாறு படிக்கனால கடுப்பா இருக்கும், முதலாம் பல்லவன் பேர் என்ன, ரெண்டாம் பல்லவன் பேர் என்ன, பேர் மாறிக்கிட்டே இருக்கும். அவன் இந்த வருஷம் முதல்ல இருக்கிறவன தூக்கி ரெண்டாவது பட்ட கன்ஃபியூஷன். இங்க எதுவுமே கிடையாது, ஒரே தாத்தா தானே, ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியல? சூப்பரா கே, ஒரே அப்பா ஒரே அம்மா ஒரே தாத்தா, ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியல? ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை எதுவும் கிடையாது, தாத்தாவை நினைச்சா ஆஸ்தி உனக்கு கன்ஃபார்ம். எந்த அளவுக்கு நினைக்கிறோ அந்த அளவுக்கு தூய்மை ஆயிடுவ, பாவம் அழிஞ்சிடும். தூய்மை ஆயிட்டா அந்த தூய்மையான ஆஸ்தி உனக்கு கிடைச்சிடும். இத புரிய வைக்கிறது ஈஸி தானே, புரிய வைங்க. சொர்க்கத்தை படைப்பவர் சிவன், சிவன் லிங்கத்தையே வீட்டுல வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு தூய்மையா இருந்தாதான் வைக்கணும்ன்றாங்க. அப்ப அவர் படைக்கிற சொர்க்கத்துக்குள்ள போகணும்னா, சிவன் கோயிலுக்குள்ள போனாலே அவ்வளவு தூய்மையா இருந்தாதான் போகணும்னா, சிவன் படைக்கிற சிவனே கட்டுற சிவாலயம் சொர்க்கம், அதுக்குள்ள போகணும்னா நீங்க எவ்வளவு தூய்மையா இருந்துட்டு போகணும். நிறைய பேர் விரதம் இருந்துதான், விரதம் இருந்துதான் சபரிமலைக்கு போறாங்க. சபரிமலைக்கு போனா நீ விரதம் இருந்தாதான் போக முடியும். அப்ப சொர்க்கத்துக்கு போனா இப்ப நீ விரதம் இருக்கணும், பிரம்மச்சரிய விரதத்துல இருந்து எல்லா விகாரங்களையும் படாம இருக்கிற விரதம் இருக்கணும். கண்டிப்பா பிரம்மா மூலமா தான் இறைவன் படைக்கிறாரு. பிரம்மா மூலம் பிரம்மா குமார் குமாரிகளுக்கு சொல்றாரு, என்ன நினைவு செய், ஆஸ்தியை நினைவு செய், தேகத்துடைய அனைத்து சம்பந்தத்தையும் மறந்துடுன்ற. இவ்வளவுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இதுதான் சொர்க்கத்தை அடையிறது ஒரு பக்கம், இப்பவே இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு. பாபா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், என்னையும் ஆஸ்தியை மட்டும் நினைக்க சொன்னேன். நினைச்சா? நினைச்சேன் பாபா. நினைக்கிறியா? இல்ல. நினைச்சிட்டு இருந்தனா உனக்கு ஏன் அந்த விஷயம் பேச போற, அதையே நினைக்க போற. அதனால என்னையும் ஆஸ்தியும் நினைவு செய், இவ்வளவுதான் பாபா கொடுக்கற. அந்த ஆஸ்தி அடையிறது ஈஸியான வழி. ஆனா மத்ததுல ஞாபகம் வருது, பாபா சொல்லல், நீ இந்த உடல் எடுத்ததுனால தானே அந்த உடல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஞாபகம் வருது. உடலையே மற, உடல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மற. இப்ப ஒரு பாபா இல்லையா, இந்த ஸ்தூலமான அப்பா கிட்ட நீ உண்மையா இருக்கத்தால, ஸ்தூல அம்மா கிட்ட உண்மையா இருக்கத்தால, ஸ்தூல கணவன், ஸ்தூல மனைவி, ஸ்தூல குழந்தை, பாபா அவரு அந்த அழிவற்ற கணவனுக்கு உண்மையா இருங்க, அழிவற்ற அப்பாவுக்கு உண்மையா இருங்க, அழிவற்ற குழந்தைக்கு உண்மையா இருங்க, சுகமா இருப்பீங்க, ஆஸ்தியும் கிடைக்கும். அதனால எல்லா சம்பந்தத்தையும் மறந்துடு. சிவன் சொத்து குலநாசம், இதுல பயங்கர வைராக்கியம் இருக்கும். ஆனா அதுக்கு மாய பல டெஸ்ட் அப்புறம் சமுதாயத்தின் மூலம் நிந்தனை வரும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கடமை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க, அப்படின்னா பற்று வைக்காம செய்யுங்கன்னு. அதுவும் செத்துட்டேன் பதவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இருக்கிற கொஞ்ச நாள் பண்றான், அவள் தான் இருக்கிற வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டு போயிடறான், அவ்வளவுதான். அதுதான் நீங்க இறந்தா உலகமே செத்துச்சுன்றாங்க. உலகம் மோசமா இருக்கு, உலகத்தழி நீ சாவுன்றாரு பாபா. நீ சாவு, உலகம் உன் கண்ணுக்கே தெரியாது. செத்துட்டா உலகத்துல நடக்கிற எதுவுமே தெரியாது இல்ல, செத்துட்டா அந்த உடல், உடல் சம்பந்தப்பட்ட எல்லா ஞாபகமும் மறந்துடுது இல்ல. அந்த மாதிரி பாருங்க, தேகத்தின் அபிமானமே நீங்க இருந்தா, நீங்க இருந்துதானே செத்தப்புறம் பேயா அலையிறது வந்து அந்த உடம்பு கிட்டேயே சுத்திட்டு இல்ல, அது வெளில வந்துடுது அந்த நேரம் துடிக்கும், அப்புறம் வெளில வந்துடுது இல்ல. நீங்க செத்துடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், புத்தினால இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த உலகத்துல உள்ள எதையுமே நினைவு செய்யாதீங்க. நான் ஆத்மா பாபா கிட்ட வெள்ளையாக வந்திருக்கேன், இதுதான் இருக்கும் உங்களுடைய மைண்ட்ல. ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஷாப்ல வச்சிருவாங்க, ஒர்க் ஷாப்ல போய் அவங்க இஷ்டத்துக்கு கழட்டி மாத்தி எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆத்மா ரிப்பேர் ஆயிடுச்சு, பாபா கிட்ட வந்தாச்சு. அவர் சொல்ற அவர் இஷ்டத்துக்கு நம்மள விட்டுடணும், அவர் இஷ்டத்துக்கு நாம விட்டுடணும், அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யணும். ஆத்மா தூய்மையாயிடும், வெள்ளையாயிடும், அதுக்குதான் வந்திருக்கிறோம். ஆனா இப்ப அப்படி கருப்பாயிட்டோம், எதுக்கும் உதவாதவரா ஆயிட்டோம். பாபா ஞானம் தான் நம்மள வெள்ளையாக்குது. அப்படி கருப்பா இருக்கிறவங்களை வெள்ளையாக்குறதும், வெள்ளையா இருக்கிறவங்களை மாயா வந்து மீண்டும் கருப்பாக்குறதும் தான் இந்த நாடகமே. அதுதான் ஷாம் சுந்தர், ஷாம் நாட்டத்துக்கு சுந்தரனா அழகு, சுந்தராக்குறது பாபா, அழுக்காக்குறது மாயா. இப்ப எல்லாம் அழுக்கா இருக்கிறீங்க, இரும்பு யுகத்தினரா இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பாபா அழகாக்குற. ஆத்மா கருப்பா இருக்கனால உடலும் கருப்பா இருக்குது, நோயெல்லாம் இருக்குது. ஆத்மா வெள்ளையாயிடுச்சு அப்படின்னா, எல்லாருடைய ஆத்மா வெள்ளையாயிடுச்சுன்னா எல்லோரும் தேவதை ஆயிடுவாங்க இல்லையா. ஒரு அழகிய பயணி வராது, எல்லாத்தையும் வெள்ளையாக்குறது. கடவுள் இருந்தா உலகம் இப்படி இருக்குமா அப்ப கேக்குறாங்களா, கடவுள் இருந்தா இப்படி இருக்குமா கேக்குறாங்களா. அப்ப உலகத்தையே மாத்துறதுக்கு தான் அவர் வர்றாரு, ஒரு தனி மனுஷனை மாத்துறதுக்கு வரல. அவர் இப்ப வந்திருக்காரு, அவர் சொல்றத கேட்டா உலகம் மாறிடும், அவர் சொல்றத கேட்கணும். அது எப்படி எல்லாரும் அழுக்கா இருக்கிறாங்க அவர் மட்டும் வெள்ளையா இருக்கிறாரு, அது எப்படி? அவர் எப்பவுமே வெள்ளையாவே இருக்கிறார், கரையே படியிறது கிடையாது. ஏன்னா பிறப்பிறப்புல அவர் சிக்கிறதே கிடையாது, தனக்குன்னு ஒரு உடல் எடுக்கிறதே கிடையாது. எவ்வளவு ஈஸியா குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பாபா புரிய வைக்கிறார் இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க பாபா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு, நிறைய பேர் விட்டுட்டு எல்லாம் போறாங்க. சொன்னதே சொன்னதே உனக்கு புரியலன்றதுனாலதான் விட்டுட்டே போயிருக்கிற. கோடான கோடி ரூபாய் சொத்து வருதுன்னு சொல்றாரு, அப்ப விட்டுட்டு போறேன்னா உனக்கு புரியலன்னு அர்த்தம். இவ்வளவு ஈஸியாக்கி தினம் தினம் புரிய வச்சாலும் அந்த மாதிரி தாத்தாவை மறந்துடுறாங்க, அவர் கை விட்டுட்டு போயிடுறாங்க, விகாரத்துல வேந்துடுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆஸ்தி வேண்டான்ட்டு போயிடுறாங்க. அதான் சொல்ற உலகமகா முட்டாள் அந்த மாதிரி போற குழந்தை. அதான் உலகமகா முட்டாளை பாக்கணும்னா இங்க பாரு, பிரம்மகுமாரி சென்டர்ல. ஏன்னா அந்த மாதிரி எண்ணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கும் சில குழந்தை. அதுக்குதான் பாபா சொல்ற உலகமாக முட்டாள பாக்கணும்னா இங்க பாரு. அதே மாதிரி உலகமாக புத்திசாலி பாக்கினாலும் அதுவும் இங்கேதான். விடாப்பிடியா நான் முழு ஆஸ்தி அடைந்தே தீருவன்ட்டு உலகத்துல உள்ள எதை வேணாலும் நான் விடுவேன் பாபா, உன்னை விட மாட்டேன்னு. அவன் மகா புத்திசாலி, அற்பகால விஷயத்துக்காக அற்பகால சுகத்துக்காக பாபா விட்டு போறாம்பாங்க, மகா முட்டா. இத பாத்தீங்கன்னா உதாரணம், எங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு வந்தாரு. வந்தோடனே அவரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு மாசத்துல திரும்பி போனோம். எல்லாமே போற மாதிரியே தான் இருந்துச்சு. நாளைக்கு ஃபிளைட் இன்னைக்கு அழுகுறாரு, ஐயோ நான் பொண்டாட்டி விட்டு போக மாட்டேன். ஆனா இவரு போயிட்டு வந்தாதான் கடனே அடைக்க முடியும், அவ்வளவு இருக்குது. சோ அதுதான் அற்பகால சுகத்துக்காக அங்க எப்படி விட்டாங்களோ அதே மாதிரிதான் மனுஷன் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா. இங்க வந்து வெளிநாடு இல்ல, வேற யுகம், சொர்க்கத்துக்கே அழைச்சிட்டு போற, அதையே கரிய நீனு. உன்னை விட முட்டாள் யார் இருக்கிறா? ரெண்டு பேரும் இங்க பார்க்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நீ முட்டாளா? அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறான் அவருடைய குழந்தை, நான் ஆத்மா, அழிவற்ற ஆத்மா தான். ஆனா இவங்க உடம்பு நினைச்சிட்டு உடல் சுகத்தை தேடி போயிடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு உடல் இருக்கும்? கட்டில போய் போன அந்த கணவன் கோமா ஸ்டேஜுக்கு போலாம், ஆக்சிடென்ட்ல செத்து போலாம், உடல் வியாதி படுத்த படிக்கையா இருக்கலாம், எவ்வளவு இருக்குது? என்ன கேரண்டி இருக்குதுன்ட்டு போன நாம ஆத்மா, அவர் நிராகார பரமாத்மா, நம்ம தாத்தா, பிரம்மா மூலமா அவரு ஞானத்தை கொடுக்கிறாரு, ஆஸ்தி அடையறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறாரு, அதை அடையிறோம், இத மட்டும் ஞாபகம் வைங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரம்மா விட்டுறாங்க. ஆரம்பத்துல நிறைய பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரம்மா என்ன பெரிய ஆளா எனக்கு தெரியாதா, இந்த ஊருக்காரர் தானே அப்படி அப்படின்ட்டு ஈகோல போயிடுறாங்க. அது நிறைய நடக்கும் இல்லையா. இப்ப நம்ம வந்து நம்ம சொல்றது எல்லாரும் கேட்பாங்க, ஆனா நம்ம சொந்தக்காரங்க கேட்க மாட்டாங்க, அதான் தெரியுமே, நம்ம அப்பா அம்மா கேட்க மாட்டான், கணவன் மனைவி. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதையும் மீறி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்ச குடும்பம் இல்லையா. ஏன்னா ஒரு சில குடும்பமே பாபா குழந்தையா இருக்கிறாங்க. சரி, அதான் பாபா சார், பிரம்மா விட்டாலே நீ தாத்தாவே விட்டன்னு தான் அர்த்தம். அப்பா இல்லாம தாத்தா எங்க இருந்து வந்தாரு? உனக்கு அப்பா இவர் மூலமா தானே அவர் உனக்கு தாத்தா. அப்ப ஆச்சரியம் போச்சு, அவர் வாழ்வையா குடுக்கிற ஞானத்தை கேட்டுதான் அவர் தாத்தா, அவர் இப்படி இருக்கிறாரு, அவரு ஆஸ்தி குடுக்கிறாருன்னு உனக்கு தெரியும். அப்ப நீ தாத்தாவையும் விட்டுட்டேன்னா ஆஸ்தியே இல்லாம போயிடும். எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறார் பாபா. நாம பிரம்மா குமார் குமாரிகள், சங்கர் குமாரோ விஷ்ணு குமாரோ கிடையாது. பாபா அப்ப சொல்லிருக்கிறாரு, அதே மாதிரி இப்ப விஷ்ணு பார்ட்டி சங்கர் பார்ட்டின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரம்மாவத்தான் பிரஜாபித்தான்னு சொல்றோம். எந்த பிரம்மா? இங்க கீழே இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருந்தா இருப்பாருங்க, சாக்காரத்துல இருந்து. அவரு தான் பிரஜாபிதா. ஆனா அவர் இங்க இருக்கும்போது சூக்ஷ்மதனத்துல பிரம்மாவுடைய உருவம் இருந்துச்சு, அது பிரஜாபிதா கிடையாது. கீழே இருக்கிற பிரம்மா தான் பிரஜாபிதா அப்படின்னு 69க்கு முன்னாடி வந்தவானில பாபா சொல்றார். பாபா இங்க இருக்கும்போது, பிரம்மா இங்க இருக்கும்போது. ஆனா சங்கர் பார்த்தீங்கன்னா என்னமோ இப்ப சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்து பாருங்க, பாபா அப்பயே சொல்லியிருக்காரு, மேல இருக்காருல அவரு கிடையாது. அதாவது இப்ப பாபா அவ்யுக்தமாகி போயிருக்கிறார், அவரு கிடையாது, இப்ப நாங்க தான் பிரம்மா. ஞானத்தை தானும் புரிஞ்சுக்காம மத்தவங்களுக்கும் புரிய விடாம பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய காமெடி இல்லையா? சோ ஞானத்தை புரிய விட கூடாதுங்கிறதுக்காகவே புரியற மாதிரி ஞானம் எடுக்கிறவங்க தான் அதெல்லாம் பார்க்கவே பாக்காதுங்க, அது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சங்கர் பாட்டியும் சொல்றாங்க, நம்ம ஆளுங்களும் சொல்றாங்க. அதான் பாபா சார், உலக மகா முட்டாள்கள், அப்பாவே விட்டுட்டு போறாங்க, இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்பாவுடைய ஞானம் எங்க கிடைக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. சோ இது வந்து விகாரத்துல இருந்தவங்களை மட்டும் குறிக்கல, சங்கர் பாட்டிக்கு போறவங்க, விஷ்ணு பாட்டி, பக்தி எல்லாத்துக்குமே சொல்றேன். ஏன்னா மனித சிருஷ்டி ஒண்ணு சூக்ஷ்மாதனத்துல படைக்கப்படல, அதனால சூக்ஷ்மாதனத்துல இருக்கிற அந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் அந்த பிரம்மாவை வந்து பிரஜாபிதான்னு சொல்லல, இங்க இருக்கிற பிரம்மாவை தான். சோ அந்த பிரம்மா வாழ்வழிய சிவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்டு பிறந்த பிராமணர்கள் நீங்க. இப்ப சங்கர் பாத்தியில பாத்தீங்கன்னா இதே முரளியை வச்சு அவங்க எடுப்பாங்க. ஆனா இந்த முரளி எங்க இருந்து வந்துச்சு? பிரம்மா வாய் வழியா வந்துச்சு இல்லையா? சோ உண்மையான பிராமணர்கள் நாம தான், அதாவது பிரம்மா வாய் வழியா பிறந்தோம். அதனால கலியுக பிராமணர்கள் கிட்ட போய் கேளுங்களா, நீங்க யாருடைய வம்சாவளி? அவங்களும் சொல்லுவாங்க, நாங்க பிரம்மாவுடைய வாய் வழி வம்சாவளி. சும்மா ஒரு மகிமைக்கு சொல்றாங்க, உண்மையில அவங்க ஒன்னும் பிரம்மா வாய் வழியா பிறக்கல. ஏன்னா அது இப்பதான் நடக்குது, ஒரே தலைமுறை தான், அப்படி தலைமுறை தலைமுறையாலும் வந்துட்டு இருக்காது. அதுக்குதான் பாபா சொல்றேன். சோ அதுதான் அமிர்த்சர்ல பிரம்மாவுடைய கோயில் இருக்கும் போல இருக்குது. சோ இத்தனாவது தலைமுறை, அத்தனாவது தலைமுறை அப்படின்ட்டு. சோ அப்படி நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பிரம்மாவுக்கு எங்க போறாங்க அவங்க போறாங்க, அப்படியே அந்த தலைமுறையை வந்துச்சு. சோ அப்படிதான் பைபிள்லயும் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை, அது அப்படியே தலைமுறை வந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, இது வாய் வழியா பிறந்தவங்க அத்தனை பேரும் அவருடைய குழந்தை, பிரம்மாவுடைய குழந்தை. அதுவும் எல்லாரும் வந்த பிறகுதான் பிரம்மாவே வர்றாரு, அதான் காமெடி இல்லையா? எல்லாரும் இங்க இருக்கும்போதுதான் பிரம்மா வந்து எல்லாரும் அட் டைம்ல தன்னுடைய குழந்தையா ஆக்குறாரு. ஆக்சுவலா சிவபாபா தான் ஆக்குறாரு பிரம்மா மூலமா. சரி, பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமா தேவதா சத்ரிய தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறாரு, அதுவும் இந்த சங்கமயத்துல தான் செய்யற. சோ இதுதான் மெயின், அந்த இவ்வளவு அதிசயங்கள் நடக்கிற யுகம் இந்த சங்கமயம். பைபிள், குரான், கீதை எல்லாமே இந்த சங்கமயத்துடைய மகிமையை வெளிப்படுத்துது. அது என்ன நடந்துச்சு, சொர்க்கத்துல வாழற ரெண்டு வம்சத்தை ஸ்தாபனை பண்ணுது, சூரியகுலம் சந்திரகுலம், சந்திர வம்சம். சூரிய வம்சம்ன்றது சத்யுக தேவதைகள், சந்திரகுலம்ன்றது த்ரேதாயுகத்து சத்ரிய தர்மத்தை குறிக்கிறது. இந்த ரெண்டு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பிராமண தர்மத்தை உருவாக்குறார். சோ மொத்தம் மூணு தர்மம். சங்கமயத்துல கண்டிப்பா பிராமணர்கள் வேணும். ஆனா தேவதைகள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லலாம், சத்ரியர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லலாம், ஆனா பிராமணர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. வசிக்கிரமம் இருக்கும். சோ முத வசிக்கிரமன்றத விட வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, போக 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 அப்படியே பக்காவாயிட்டே இருப்பாங்க. நிச்சயமா பிராமணர்கள் வேணும். கலியுக கடைசியில இருக்கிறவங்க தான் சூத்ரர்கள். ஆரம்பத்துல இருக்கிறவங்க தான் பிராமணர்கள். சோ இப்ப இந்த சங்கம் யுகம் வந்து ஆக்சுவலா ஆரம்பம், இந்த கலியுகத்துக்கு இடையில இருக்கிற வைர யுகம். அதுதான் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல துவாரகை அப்படின்றது. அது உண்மையிலேயே இப்பதையே நினைச்சிடணும். இந்த விஷக்கடலுக்கு நடுவுல தங்க துவாரகையில வைர துவாரகை இந்த சங்கம் யுகம். அதோடைய பாதிப்பு வெளியில இருக்கு, ஆனா நமக்குள்ள இல்லாம இருக்குது அப்படின்றதுல இருக்கிறாங்க. நடுவுல பிராமணர்கள், சங்கமயுக பிராமணர்கள் இருக்கிறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அழகா பாபா புரிய வைக்கிறார். அவர் கொடுக்கிற ஞானம் ஸ்ரீமத் புகழ் வாய்ந்தது. ஸ்ரீமத் பகவத் கீதா, அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஸ்ரீ வந்து ஞானம் சொல்லி இருப்பார், சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆக்கி இருப்பார். இப்ப நீங்க நடைமுறையில பீக்கே ஆகி இருக்கிறீங்க. பாப்தாதா நாங்க கல்பத்துக்கு முன்னாடி கூட உங்களை சந்திச்சு இருக்கிறோம். நாங்க தாத்தா கிட்ட எங்க ஆஸ்தி அடையறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். பாபா கேக்குற நல்லது. அதனால என்னவா ஆகி இருந்த குழந்தை, சூரிய வம்சத்தினரானியா சந்திர வம்சத்தினரானியா, ஸ்ரீ நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஸ்ரீ ராமரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அதுக்கு குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நாங்க ஸ்ரீ நாராயணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆனா அப்படி சொல்லிட்டு பிறகு மறந்துடுறாங்க. யாரு அவங்கள ஸ்ரீ நாராயணன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவரா ஆக்குறாரோ அந்த சிவபாபாவையே மறந்துடுறாங்க. யாருமே உலகத்துல தாத்தாவையும் அப்பாவையும் மறக்கவே மாட்டாங்களே, ஆனா இவங்க சட்டுன்னு மறந்துடுறாங்க, தூக்கி கடைச்சிடுறாங்க, பாபா கைய வித்துறாங்க, நினைவே செய்யறதில்ல. ஞானத்தின் ரெண்டு சொற்களை தாரணை செய்யல, அப்பா ஆஸ்தி அவ்வளவு இல்லையா. நான் சத்குருவோடைய பேர குழந்தை, தாத்தாவுடைய பேர குழந்தை, முயற்சி செஞ்சு அவர்கிட்ட வந்து ஆஸ்தி அடையிறோம், இத மறந்துடுறாங்க. லௌகீக தந்தையுடைய ஆஸ்தியோ சொத்தோ பகிர்ந்து கொடுப்பாங்க, ஆனா இங்க பகிர்ந்து அளிக்கிறதுக்கான பொருள் கிடையாது, முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய பொருள் இது. ஐயோ லவ் யூ பாபா, அதுதான் ஞான பழத்துக்கு சண்டை போடும்போது இதை வெட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப எதை சொல்றது, சொர்க்கத்தின் ஆஸ்தி லவ் யூ பாபா. பாருங்க அந்த கதையுடைய அர்த்தம் புரியுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது, இந்த முரளையிலதான் வருது. பகிர்ந்து கொடுக்க முடியாது, இது முயற்சி, அந்த முயற்சி தான் சுத்த 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 சுத்து இல்ல. அப்பாவை விட்டுட்டு வெளியா சுத்துற ஓடிப்போ, அப்பாவை சுத்துறவருக்கு தான் ஞானப்பழம். அப்ப இங்க ஞானப்பழம்ன்றது என்னன்னா ஞானத்தின் பலன். ஞானம் எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனா ஞானத்தின் பலன் அதான் பாபா பலனை வந்து பழம்னு சொல்லுவார். ஐயோ லவ் யூ பாபா, சூப்பர் இல்ல பாருங்க. நாளுக்கு நாள் எவ்வளவு பெருமை, இதே ஞானப்பழத்துடைய கதை பாபா குழந்தையா வந்த புதுசுல ஜெனரல் வீடியோ போட்டோம். ஆனா அதுக்கும் இதுக்கும் இப்ப எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு புரிஞ்சு இருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு வெளிப்படுத்துறாரு பாருங்க பாபா. அதனாலதான் இதுக்குள்ளேயே முழுக முழுக்க அப்படி ஒரு சந்தோஷம், உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படியே முரளி எடுத்து போய் உட்காருங்க, அப்படியே அதுல இருந்து எல்லாரும் தனியா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்னா யாருக்காவது எடுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே மனசு அதான் பாக்க சார் டீச்சருக்கு லிப்ட் சொல்றாரு, டக்கு டக்கு டக்குன்னு வெளில வருவாங்க. ஆனா முரளிய மட்டும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிட கூடாது, பண்ணா செத்தம் முடிஞ்சு போச்சு. இங்க நீங்க நிலாவுக்கு போய் இடம் வாங்குற முயற்சி எல்லாம் கிடையாது, ராஜ்யத்தின் எஜமானன் ஆகுறீங்க, இங்கத்தான் உங்க பாகத்தை நீங்க நடிச்சாகணும், நிலாவுக்கு போக வேண்டியது கிடையாது. இது அறிவியலுடைய கர்வம், அதிக கர்வத்துல போனதுனால இன்னைக்கு அறிவியல் என்ன ஆச்சு, அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது, விநாசத்தை அடையறாங்க. என்னெல்லாம் வெளிப்பட்டு இருக்குது பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இந்த மொபைல் போன்னால கேன்சர் கன்ஃபார்மா வருதுன்றதுனால வருதுன்னே சொல்லிட்டா கூட யாராவது விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மொபைல விட மாட்டான் இல்ல, அதுதான். ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குது, போன பக்கத்துல வச்சாலே நெஞ்சு வலிக்குது எல்லாருக்குமே. அப்ப பாருங்க என்னென்னலாம் வெளிப்படுது, இது இல்லாம உண்மையில அணுகுண்டெல்லாம் வேற தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆயிரம் லட்சம் மைல்கள் வரை போறாங்க, இப்ப இது எதுவரை அடைஞ்சிருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவும் செய்யுது. நிலாவில என்ன இருக்குது, நிலா குளிர்ச்சியா இருக்குதோ அதனால போயிட்டாங்க, ஆனா சூரியனுக்கு முன்னாடி போவாங்களா எரிஞ்சிடுவாங்க. எவ்வளவு அறிவியலுக்கு கர்வம் பாருங்க. பேரு கூட ராக்கெட்னு வச்சிருக்காங்க, ஆனா பாபா சொல்லி இருக்கிற ஆத்மாவை விட மிக வேகமான அதிவேக ராக்கெட் எதுவுமே கிடையாது. அதைதான் பெரிய ராக்கெட் போட்டாங்க, அது ஆக்சுவலா அதிவேக ராக்கெட் சைஸ்ல பெருசுல வேகத்துல, அது ஒரு சின்ன புள்ளியா தான் இருக்குது, அதோடைய எடைய கூட அளக்க முடியாது, அவ்வளவு லேசான பொருள். ஆனா அந்த ஒரு சின்ன புள்ளியில எவ்வளவு ஞானம் அடங்கி இருக்கு, ஒரு வினாடியில எங்க இருந்து எங்க பறந்து போயிடுது. பாபாவை நினைவு செஞ்ச உடனே பாபா கிட்ட ஓடி போயிடுது பரந்தாமத்துக்கு ஒரு வினாடியில. இதையும் கூர்மையான புத்தி உள்ளவங்க தான் தானும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். சிவபாபாவும் பிந்தி தான், லிங்க ஸ்வரூபம் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆத்மாலும் இருக்கிறது கிடையாது. பரமாத்மாவும் பெருசா இருக்கிறது கிடையாது. ஆனா பரமாத்மாவோ பிரம்மம்னு சொல்லிடுறாங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம. எதுவரை பாபா முன்னாடி வந்து இந்த ஞானத்தை கேட்கலையோ அது வரைக்கும் பரமாத்மாவுடைய பேரை பத்தியும் தெரியாது, வடிவத்தை பத்தியும் யாரும் புரிஞ்சிக்க முடியாது. நாம தான் உண்மையான சிவபாபாவுடைய சித்திரத்தை காட்டுறோம். ஆனா அப்படி கூட பாபா கிடையாது, கண்ணுக்கு தெரியற பெரிய புள்ளியாவும் அவரு கிடையாது, அவரு சின்ன புள்ளி, ரொம்ப ரொம்ப நுட்பமான பிந்தி ஸ்வரூபம். ஆனா கண்ணுக்கே தெரியாத அந்த புள்ளிக்கு எப்படி பூஜை பண்றது, எப்படி மலர் தூவுறது, அதனால பக்தி மார்க்கத்துல இப்படி லிங்கமா வெளிப்பட்டிருக்கு பூஜை செய்யறதுக்காக. பாபா சொல்றாரு பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் தேவதா சத்ரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாருன்னா அதுவும் சங்கமயுகத்துலதான் செய்வாரு. சோ இதுல ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சமீபமா சென்டருக்கு போகும்போது அங்க போய் கேக்குறான், இது மாதிரி இந்த வீடியோ பார்த்து நாங்க வந்தோம். அவர் வீடியோவை பாக்குறீங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. அப்ப நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி, ஏன் இப்படி சொல்றாங்க பிரதர், நல்லா தானே எடுக்கிறீங்க அப்படின்றாங்க. எனக்கும் புரியல, வேற ஏதோ பொறாமையில சொல்லுவாங்க விட்டுருங்க, அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்னு. இப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த முரளியை கேட்கறவங்களால சேவை செய்யாம இருக்கவே முடியாது. சேவை செய்யறது ஸ்ரீமத்தே இல்லைன்னு சொல்றவங்க வேற என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? இது எனக்கு எப்ப தோணுது அப்படின்னா, இப்ப இதுல அகிலா சிஸ்டர் இருக்காங்களே, அவங்கதான் தம்ப்நெயிலும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ நிறைய பேர் பண்றாங்க, பட் அவங்க வந்து அதிகமா பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த முரளியில இருந்து பாயிண்ட் எடுத்துதான் நான் ஜென்ரல் வீடியோவை போடுவேன். ஆனா இப்ப எந்த ஜென்ரல் வீடியோவும் போட முடியாத அளவுக்கு அது டக் 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 தம்ப்நெயில் அதை போட்டுருவாங்க. அழகா அதை பிடிச்சி எடுத்து போட்டுருவாங்க அழகா. சோ அதுதான் இல்லையா, சேவை செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு, அதனாலதான் பண்றாங்க. சோ இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, போக போக அவங்க புரிஞ்சுக்கோங்க. கடைசியில எல்லாரையும் பாபா மாத்திடுவாரு, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க இல்லையா. சோ அது நம்ம தமிழ்நாட்டுடைய துரதிருஷ்டம், நாஸ்திக நாடா வேற இருக்கு இல்லையா தமிழ்நாடு. சோ அதனாலதான் பாபாவே நமக்கு லேட்டா கிடைச்சிருக்காரு. கிடைச்சாலும் சேவை வேகமா போக விடாத மாதிரி தடைவர், அதுதான் தமிழ் கடவுள் முருகன்ல காட்டுறாங்க அழகா என்னென்ன தடைவர்கள். சோ இந்த விளக்கம் வந்து நிறைய பேர் கேக்குறதுனால கொடுத்தாக வேண்டியதா இருக்கு, அதுதான். சரி, பாபா சொல்றாரு, ஆனா நம்மளுடைய சகோதரர்கள் நீங்க அவங்களை வெறுக்கிறாரு. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோ பார்த்துதான் நான் பாபா குழந்தையானு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன் சொல்லி, அதாவது ஒருத்தனை காமத்தை தோன்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது தப்புதான். அதே மாதிரி அவங்க பொறாமப்படுவாங்க மனிதர்கள் அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அங்க போய் சொல்லி அவங்க பொறாமையை தூண்டி, அது வரைக்கும் அவங்க உங்களுக்கு நல்லவங்களா தெரியுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க இத்தனை வருஷத்து ஆத்மா அப்படின்னு நமக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வராம இருக்குன்னா அமைதியா போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிட்டு வர்றதுதான் பெட்டர். சோ அதை பண்ணுங்க. சரி, சோ இது எல்லா சென்டரும் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துலதான் இப்படி இருக்கும். ஏன்னா எல்லா 90% பாபா குழந்தைங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க. ஆனா வெகுளியா இருக்கலாம், ஞானம் புரியாம இருக்கலாம், ஆனா நல்லவங்களாதான் இருப்பாங்க. அந்த 10% பேர்னால நம்ம எல்லாரும் வெறுக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காகதான் அமைதியா இருங்க, இதை பார்த்துதான் வந்தேன், அதை பார்த்துதான் வந்தேன் அதெல்லாம் சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் பாபா தான் பண்றாரு, பாபா தான் பண்றாருன்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா உங்களுக்கு புரியுது இல்ல, பாபா எப்படி நீங்க வந்தீங்கன்னா பாபா என்ன அனுப்புனாருன்னு சொல்லுங்க, அது உண்மையும் கூட இல்லையா, அவ்வளவுதான். சரி, பாபா சொல்றாரு, சங்கமேகத்துலதான் 3 தர்மத்தையும் ஸ்தாபனை பண்றாரு, பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்ரிய தர்மம். பிராமண தர்மத்தின் மூலமா தான் மீதி 2 தர்மமும் உருவாக்கப்படுது. சங்கமேகத்துலதான் உருவாக்கப்படுது. அப்ப கண்டிப்பா பிராமணர் வேணும், ஏன்னா பிராமணர் வழியத்தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. ஆனா கலியுக இறுதியில எல்லாருமே சூத்ரர்கள் இல்லையா. சோ எத்தனை வருடம் ஆனாலும், அதாவது பாபா குழந்தையாக எத்தனை வருடம் ஆனாலும் சூத்ர குணத்தை வெளிப்படுத்துறதை நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி போய் சொல்லும் பொழுது. ஏன்னா கலியுக கடைசி வரிசைக்கிரமம் இருக்குது. சோ அந்த ஒரு சூத்ர குணத்தினால அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை நல்ல குணமும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாபாவுக்கு டிஸ்டர்விஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பாபாவுடைய சேவை பண்றது தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ண, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த சூத்ரர்களை தேவதை ஆக்குறதுக்கு வர, அதுதான் பாபாவுடைய கருணை. சோ அவங்கள ஆக்குறது இல்லையா. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இது மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சேவைக்கு புறம்ப சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவனுக்கும் கொஞ்சம் உறுத்தும், ஆனா தூங்கிடுவான். ஆனா ஒரு பெரிய இடத்துல இருந்து அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? தூக்கம் வராது, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள ஏன் இன்னும் இவ்வளவு பொறாம இருக்கு? அந்த பிரதர் யாரும் நான் பார்த்தது கூட கிடையாது, நான் ஏன் அவரை பத்தி தப்பா பேசுறேன், நான் ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறேன், அவர் ஏதோ ஒரு நாட்டுல இருக்க. சோ அந்த மாதிரி எல்லாம் தோணும். சோ இப்படி தோண வைக்கிறதுக்கு தான் பாபா இப்படி பண்ற. ஏன்னா அது எல்லாரையும் மாத்தணும் இல்ல, பாபாவுக்கு தெரியும், நமக்கே தெரியாது நமக்குள்ள இவ்வளவு கெட்ட குணம் இருக்குதுன்ட்டு. அதை எடுத்துட்டு வருவார், வந்தே தீரும். அதுதான் மகிஷாசுரம் மர்த்தினி, அது இதுன்னு இவ்வளவு பிராமண பரிவாரத்துல நடக்கிற இந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த விகாரத்தை அழிக்கிற நடக்கிற போராட்டம் தான் அங்க புராணமா ஆக்கியிருக்கிறாங்க. அவ்வளவு விஷயமும் நடக்கும். சோ இத பாத்தீங்கன்னா அந்தகன் அவனுமே சிவனுடைய குழந்தைதான், பிள்ளையாரும் சிவனுடைய குழந்தைதான். ஆனா பிள்ளையார விட மூத்தவன் அந்தகன். அவனுக்கு கண்ணு தெரியும், எந்த கண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கண்ணுடைய விஷயம் கிடையாது, அது ஞானக்கண் தெரியலன்னு அர்த்தம். அவன் மூத்தவன், பிள்ளையாருக்கே அவன் மூத்தவன். அப்ப பிள்ளையார புகழறது வந்து அவனால தாங்கிக்கவே முடியாது, எரிச்சல் வரும். ஏன்னா எனக்கு அப்புறம் போறான், இதேதான் நடக்குது. பாபா கொஞ்சம் புதுசா வந்த கொஞ்சம் பயங்கரமா சேவை செய்யுதே அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு அது மாதிரி ஆகுது. அதுக்குதான் பாபா சொல்ற, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்க சக்தியை கொடுங்க, அவங்களுக்கு பேச விடுங்க அப்படின்ட்டு பாபாவும் சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாரு. சோ இத வெளிப்படையா சொல்றது எதுக்கு அப்படின்னா, என்ன நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். சோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியங்கிறது, நமக்குள்ள இந்த குணம் வராம பாத்துக்கணும். நமக்கு அப்புறம் வர ஜூனியர், நம்மளால உருவாகிறவங்களோ இல்ல மத்தவங்களால உருவாங்களோ, அவங்கள முன்னுக்கு வைக்கணும். மத்தவங்க வைக்கிறாங்க வைக்கல அது தேவையில்ல, நாராயணா நான் ஆகணும், நான் வைக்கிறேன்னா அத நம்ம கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சூத்ரர் தான் பிராமணர் ஆக்குறாரு. சோ அந்த சூத்ரகுணம் அவ்வளவு சீக்கிரம் போயிடாது, அதை எரிக்கணும், எரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான வழிதான் ஸ்ரீமத். அதனாலதான் அவ்வளவு புகழ் அசுரனை தேவதையாக்கு. கடைசியில சாகும்போதுதான் அந்தகன் மாறுவோம். அது வரைக்கும் பயங்கர டார்ச்சர் கொடுப்போம், சிவன் பார்வதி எதிர்ப்போம், எவ்வளவோ டார்ச்சர் கொடுப்போம். சோ இப்ப பாபா தினம் தினம் சேவை பண்ற பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, சேவை பண்றது ஸ்ரீமத்து கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, சிவனை எதிர்க்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா. சோ அதையும் மீறி நம்மள தேவதை ஆக்குற இந்த வழி ஸ்ரீமத் புகழ் வாய்ந்தது. ஸ்ரீமத் பகவத்கீதா அவர்கிட்ட என்ன கேட்கணும், சிவபாபா கிட்ட என்ன கேட்கணும், மனிதர்கள் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா உண்மையிலே அவர் எதை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறார், தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த ஞான பழத்தை கொடுக்கிறாருன்னு காட்டுறாங்க இல்லையா. வேற என்னத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை தான் அவர் சொல்லி இருப்பார், சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களா ஆக்கி இருப்பாரு. இப்ப நீங்க நடைமுறையில பிரம்மா குமார் குமாரிகளா ஆகி இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க பாப்தாதா நாங்க கல்பத்துக்கு முன்னாடியும் கூட உங்களை சந்திச்சு இருக்கிறோம், நாங்க தாத்தா கிட்ட எங்க ஆசைய அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். நல்லது, அதனால என்னவா நீங்க அவன் கலியுக கடைசியில இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, மிக உயர்ந்தவன் ஆக்குறாரு. சோ அதே புராண கதையில கல்கி அவதாரம் வந்தோடனே அடுத்தது சத்தியுகம், அப்ப கெட்டவங்களெல்லாம் அழிச்சு முக்தி கொடுத்து அனுப்பிச்சுறாரு, நல்லவங்களுக்கு அந்த சத்தியுகம் இருக்குது அழகா. ஆனா கலியுக இறுதியில நல்லவங்களே கிடையாது, அப்புறம் எப்படி சத்தியுகம் வரும்? கலியுகம்னால நல்லவங்களே இல்லாத யுகம்னு அர்த்தம். அப்ப கெட்டவங்களை நல்லவங்களா ஆக்குற அதுக்காக ஏற்படுறது இறைவனுடைய அவதாரம், அது கிருஷ்ணருடைய அவதாரம் தப்பா போட்டாங்க. அது பிரம்மாவை குறிக்கிறது ஆக்சுவலா, வெள்ளை குதிரையில வர ஆரம்பிச்சுறாங்களே, அப்ப வெள்ளை ட்ரெஸ் போட்ட பிரம்மா உடம்புல அவர் வர்றது குறிக்குது. இப்ப நீங்க நடைமுறையில பிரம்மாவுடைய குழந்தைகள் பிக்கேவா ஆகி இருக்கிறீங்க, பாபா கிட்ட சொல்றீங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு, பாபா முந்தைய கல்பத்திலே நான் உன்னை சந்திச்சேன், ஆஸ்தி அடையிறதுக்கு வந்தேன் அப்படின்னு பாபா கிட்ட பேசுறீங்க. பாபா சொல்ற, அப்படியா குழந்தை, அடைஞ்சியா, என்ன அடைஞ்ச? தாத்தா பேர குழந்தை இல்லையா, தாத்தா பேர குழந்தைங்க பேசுறதெல்லாம் கிட்ட செம ஜாலியா இருக்கும். அந்த மாதிரிதான் பாபா கிட்ட தாத்தா கிட்ட சிவ தாத்தா கிட்ட நம்ம சொல்றோம், பாபா போன கல்பத்திலே நான் உன்னை பார்த்தேனே. அவங்க சொல்லுவாங்களா குழந்தைங்க, தாத்தா நீ ஸ்கூலுக்கு வந்த நான் உன்னை பார்த்தேன், அந்த மாதிரி பாத்துற, போன குழந்தையும் போன கல்பத்திலயும் பார்த்தேன் பாபா, ஆஸ்தி அடையிறதுக்கு உன்கிட்ட வந்தேன் பாபா. பாபா கேக்குறாரு, அப்படியே குழந்தை என்ன அடைஞ்ச? சூரிய வம்ச ஆஸ்தி அடைஞ்சியா, சந்திர வம்ச அடைஞ்சியா, நாராயணன கல்யாணம் பண்ணிட்டியா, ராமரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நாராயணன் தான் பாபா, நாராயணன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்ற சொல்லிட்டு மறந்துடுறாங்க குழந்தைங்க. இப்படி நாராயணனை மணக்கிறதுக்கு வழி கொடுத்த சிவனையே மறந்துடுறாங்க, விட்டுறாங்க. அப்பாவையும் தாத்தாவையும் யாராவது மறப்பாங்களா? ஆனா இங்க விட்டுறாங்க, டக்குன்னு கை விட்டுறாங்க, பாபா கை விட்டுறாங்க, நினைவு செய்யறதே இல்லை. ஞானத்தின் ரெண்டே வார்த்தையும் மறந்துடுறாங்க. அவரோட பேர குழந்தை, சிவனுடைய பேர குழந்தை, சிவன் கிட்ட நேரடியா ஞானத்தை கேக்குற குழந்தை, முயற்சி செஞ்சு ஆஸ்தி அடையறான், மறந்துடுறான். ஆதி யோகின் ஈஷா யோக சிலை வைக்கிறாங்க, எல்லாரும் போறாங்க. அவங்க சொல்ல வந்தது அவர் கடவுள் கிடையாது, யோகா கத்து கொடுத்த ஒரு மனுஷன் சொல்றது. அதுக்கு போறாங்க கூட்டத்தோட. சரி, அப்படியே யோகா கத்து கொடுத்தாலும் உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அஞ்ஞானிகளுக்கு தெரியலனா பரவாயில்ல, நீங்களே மறந்துடுறீங்களே. அவர் உங்க தாத்தான்றத மறந்துடுறீங்களே, அவர் சொர்க்கத்தை கொடுத்தாருன்றத மறந்துட்டீங்களே, அப்பா விட்டுட்டு போயிடுறீங்களே. முயற்சி செஞ்சு ஆஸ்தி அடையும். ஏன்னா அவருடைய சொத்து பகிர்ந்து கொடுக்கறது கிடையாது. இந்த ஒரு பாட்டு வரும் எம்ஜிஆர் பாட்டுல, கொடுத்தது எல்லாம் கொடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா, யாருக்காக கொடுத்தார், ஊருக்கு எல்லாம் கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் அப்படின்னு வரும். அப்ப அது பகிர்ந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். அதான் கடவுளை சொல்றாங்க, கடவுள் எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு, இவங்க நடுவுல சுயநலத்துல வாங்கிட்டாங்க. சுயநலத்துல வாங்கலப்பா, முயற்சி செஞ்சு வாங்கினது. சங்கமேகத்துல செஞ்ச முயற்சியில வர்றது அது பணக்காரன் ஏழைன்றது, முயற்சியை பொறுத்து இருக்குது. ஏன்னா இது நாஸ்திகனா இருக்கும்போது எல்லோருக்கும் இருக்கிற கேள்வி, எனக்கும் எல்லாருக்குமே இருக்கும். அது நான் கடவுள் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு கொடுக்கல. இப்பதான் சேர்த்தாரு முயற்சி. ஞானம் பொறுத்த வரைக்கும் அவர் எல்லோருக்கும் கொடுக்கறது. நீ வந்து உட்காரவே மாட்டே, விதண்டாவாதம் பேசுறன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அவர் மாயாஜாலம் பண்ணல, ஞானத்தை கொடுத்து உலகத்தை படிக்கிறார். இவங்க மாயாஜாலம் பண்ணி படிச்சாரு அப்படின்னு நினைச்சுட்டு அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க வேண்டியதானு கேக்குறோம். மாயாஜாலம் பண்ணல, அதான் முக்கியமான ஞானம். அதை நம்ம புரிய வைக்கணும். சோ இந்த பதில் தெரியாதனால்தான் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கும். ஏன் கனியை ஆதாமியவால் சாப்பிடறத தடுத்து நிறுத்தி இருக்க கூடாது கடவுள் அப்படின்ட்டு? அது ஞானம்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் பதில் நம்ம கிட்டதான் இருக்கு. பிரபாகர் சொல்றாரு, முயற்சி செஞ்சு அடையிற பொருள் இது, இந்த ஆஸ்தி பகிர்ந்து கொடுக்கிற பொருள் கிடையாது. புராண கதைகள்லாம் பார்த்தா அடிக்கடி அசுரர்களுக்கு ஓர வஞ்சனம் பண்ணி தேவர்களுக்கே சாதகமா பேசுற மாதிரி, அதுதான் சொல்ற. இது பகிர்ந்து கொடுக்கிற பொருள் கிடையாது, முயற்சி செஞ்சு அடையிற பொருள். ஆனா மனிதர்கள் எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த பொருள் சொர்க்கத்தை அடையறதை விட்டு ஏதோ சந்திரன்ல இன்னமும் சொர்க்கம் இருக்கிற மாதிரி இடம் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கேயா பண்ணி ராஜ்யம் பண்ண போற? சந்திரன்ல சூரியன்லயுமா ராஜ்யம் நடக்குது? இங்கத்தான் நீ ராஜ்யம் செய்யணும், இந்த ராஜ்யத்தின் எஜமானராக போற. நீனு உங்க பாகத்தை நீ இங்கதான் நடிச்சாகணும். சந்திரன்ல கிடையாதான அறிவியலுடைய கர்வம். இந்த நேரத்தை கடவுள் எல்லாத்துக்கும் அப்படியே ஆன்சர் இருக்குதான், சயின்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிச்சு. அவ்வளவு கர்வம், அதிக கர்வத்துல போனதுனாலதான் இப்ப வினாசத்தை அடையுது. பயங்கர கர்வம் இல்லையா? சயின்ஸ் ப்ரூஃப் இருக்குதா? அது கேட்டா கூட பரவாயில்ல. ஏதாவது வேதத்துல ப்ரூஃப் இருக்குதா? சயின்ஸே தப்புன்றோம், அப்புறம் வேதம் பாருங்க என்னென்னலாம் வெளியாகி இருக்கு. ஆயிரம் லட்சம் மைல் எல்லாம் போறாங்க இல்லையா, விண்வெளிக்கு போறாங்க, லட்சம் மைலுக்கு எல்லாம் போறாங்க. அவ்வளவு பெருமை அவங்களுக்கு, எது வரைக்கும் போகுதுன்னு கூட அவங்களால கணிக்க முடியுது. ஆனா மேல என்ன இருக்குதுன்னு போறீங்க? மேல என்னப்பா இருக்குது அங்க போற? வாழறதுக்கு தகுதி இல்லாத இடத்துக்கு போய் என்னத்த சாதிக்க போற? அங்க வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ அதுதான் பாபா சொல்ற, அதுக்குதான் சொல்ற. இதை தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணமே ஒரு மிகப்பெரிய மாயை. காமமே பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும்னு தானே போய் விழுறாங்க எல்லாரும். சோ செக்ஸ் எஜுகேஷன் அது இருந்தா எல்லாம் சரியாயிடும். அது வந்த பிறகுதான் மோசமாயிடுச்சு சமுதாயம். பாபா சொல்றாரு, பரந்தாமம் எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கூட எனக்கு இருக்காது. நான் மட்டும் ஒரு இடத்துல அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுதுன்ற செம சூப்பர் இல்ல. சோ அதுதான் ஒரு ஒரு விஷயம் காரணம் இல்லாம பண்ணக்கூடாது. அதான் பாபா சொல்றாரு. பாபா எப்படியோ அப்படியே மத்தவங்களுக்கு நன்மை இருந்தா அது அந்த நன்மைக்கான விஷயத்த மட்டுமே பேசுவேன் நினைப்பேன் பார்ப்பேன் சேர்ப்பேன். அந்த நேரம் ஒரு வினாடி கூட வினாக்கக்கூடாது. சரி, நிலாவுக்கு போயிட்ட குளிர்ச்சியா இருந்துச்சு, சூரியன் ஏறி நீ போயிட்டு வேணீங்க, எவ்வளவு அதிவேக ராக்கெட் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா எல்லாத்தையும் விட அதிவேக ராக்கெட் இந்த ஆத்மா குட்டி புள்ளி. ஆனா என்ன ஸ்பீடு, எங்க நினைக்கிறோம் அந்த செகண்ட் போயிடும். உடலை விட்டு பிரிஞ்ச அடுத்த செகண்ட் ஆத்மாவை இயக்கிறது யாரு? உங்க எண்ணம். ஆத்மாவை எது இயக்குது? உங்களுடைய எண்ணம் இயக்குது. அந்த அந்த உடலை பிரிஞ்சவனே பறந்தாம மட்டுமே ஒருத்தருக்கு ஞாபகம் தான் டக்குனு ஓடி போயிடும், இங்க வராது. சோ இங்க புடிச்சு வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலை நடக்கு. உடல் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள், வீண் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், நம்ம பரிவாரத்துக்குள்ள சமஸ்காரம் போது எல்லாமே மாயாதான். அதை கண்டுக்காதீங்க. இதுல வீண் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கவே தேவையில்லை. விட்டா மேல போகணும், அவ்வளவுதான். பாபா இருக்கார், பாபா வழிபடி போறீங்களா? பாபா சொல்ற சேஃப்டி, நீ பாட்டுக்கு போ. பின்னாடி வந்தா என்ன, சைட்ல வந்தா என்ன, உனக்கு முன்னாடியே வந்து நின்னால என்ன, ஏன் வழிபடி நீ போயிட்டே இருக்கிறியா? நீ அடுத்த அடி எடுத்து வை, காணாம போயிடும் தடை, போயிட்டே இருக்கு. ஒரு புள்ளி அதுல எவ்வளவு ஞானம் அடங்கி இருக்குது அத பத்தி தெரிஞ்சுக்கயா? நிலாவில போய் என்ன பண்ண போற? அத பத்தியே தெரியலையே, உன்னை பத்தி தெரியல, உன்னுடைய மகத்துவம் தெரியலையே உனக்கு. நீ என்ன சாதாரணமானவனா? நீ அத சயின்ஸால ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதுக்குதான் ஸ்பிரிச்சுவல் ஆப்போசிட் சயின்ஸ். சோ வேற சயின்ஸுக்கு புலப்படாத ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா, கண்டுபிடிக்க முடியாது. பாபாவை நினைவு செஞ்ச அடுத்த செகண்ட் பறந்துடுது. சோ இது வந்து உடல்ல இருந்துகிட்டே கூட இல்லையா. இப்ப புத்த மத துறவிகள் ஒரு தியானம் பண்ணுவாங்க, ஹடயோகம். எப்படின்னா, வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல குளிர்ச்சி அனுபவம் பண்ண முடியும், குளிர்ச்சி அதிகமா இருக்கிற நேரத்துல வெப்பத்தை உருவாக்க முடியும். இது ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எப்படி அது பண்ணுவாங்கன்னா, குளிர்ச்சியான நேரத்துல அப்ப பயங்கர வெயில்ல இருக்கிற மாதிரி அந்த எண்ணத்தை உருவாக்குவாங்க, அப்படியே இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா வேர்க்கவே செய்யுமா அவங்களுக்கு? இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லையா. உண்மையில நீங்க போன் பேசும்போது நல்ல இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசி பாருங்களா, அவங்க பேசுறது சரியா காதல வேலை, நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுவீங்க நல்ல வெயிலான டைம்ல. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இடம் வெயில் அடிக்குது அப்படின்ற உணர்வும் இருக்காது, வேர்க்கவும் செய்யாது, ஆச்சரியமா இருக்கும். போன் வச்சு அடுத்த செகண்ட் வேர்க்கும், ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. இப்ப பாருங்க, அதாவது என்னன்னா உங்களுடைய எண்ணம் எதுவோ அங்கதான் இருக்கிறீங்க நீங்க. ஆனா அது உங்களுடைய இப்ப இருக்கிற இடமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, யாருடைய அவகுணத்தையும் பாக்காதீங்க, பாத்தீங்கன்னா நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ சொர்க்கத்தை ஆதி சமஸ்காரத்தை பாருங்க, பார்த்தா அங்க வந்துடும், அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அங்க இருக்கிற அந்த உணர்வுல இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குங்க, அந்த வைப்ரேஷன் மற்றவங்களையும் மாற்றும். அதுதான் பாபா சொல்றாரு, ஒரு வினாடியில பாபா நினைக்கிறீங்க, பாபா கிட்டயே போன மாதிரி போயிட்டீங்க, புத்தினால போயிட்டீங்க. சோ அங்க இருக்கிற அந்த குணாதிசயத்தை இங்க அனுபவம் பண்ணீங்க, அந்த ஆழ்ந்த அமைதியும் தூய்மையும் பேரானந்த நிலை அனுபவம் செய்யுங்க ஒரே வினாடி. ஆனா இது கூர்மையான புத்தி உள்ள குழந்தையாலதான் தானும் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் புரியவே வைக்கலன்னா வேஸ்ட். அஞ்ஞானி அமைதிய பத்தி என்ன பேசுறானோ அதே தான் பிரம்மகுமாரின் பேசுறான்னா, அப்ப இறைவனுடைய மாணவன் சொல்கிறதே அசிங்கம் இல்லையா. இந்த பேட்ஜ போட்டு பாபா கொடுத்த ஞானத்தை தவிர மத்தத்தை பேசுறீங்கன்னா உண்மையில பாபாவை அசிங்கப்படுத்துறீங்கன்னு. அதான் பாபா சொல்றாரு, கூர்மையான புத்தி உள்ளவங்களாலதான் இதை புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். பாபாவும் ஒரு சின்ன புள்ளிதான் ஆத்மா மாதிரி, ஆத்மாவும் பேசுகிறது பரமாத்மாவும் பேசுகிறது. பூஜை பண்றதுக்காக அவரை பெருசா வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். பூஜை பண்ணணும், மலர் அலங்காரம் பண்ணணும், அதுக்காக பக்தியில பெரிய லிங்கமா பண்ணிட்டான். பாபா சொல்றாரு, யாருடைய புத்தியிலாவது இந்த ஞானம் பதியாம கூட போலாம். பாபா பண்ணுங்க, பாபா சொல்லிருக்க வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து பதியுறது கஷ்டம், அது மாதிரியும் இருக்கலாம். ஆனா வயசானவங்களும் பக்காவா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பட் ஒரு சிலர் அவங்க கர்ம கணக்கு பொறுத்து, வயசானவங்க கூட சொல்ல முடியாது, கர்ம கணக்கு பொறுத்து. அப்படியே இந்த ஞானம் பதியாட்டினா கூட இன்னமா போறியாங்க, இன்னாதான் அங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களை கேட்டா, நாங்க சிவனுடைய பேர குழந்தைங்கன்னு சொல்லுங்க. இத புரிஞ்சுக்க முடியும் தானே? தாத்தாவுக்கு பேர குழந்தைங்க இந்த பிரம்மா குமார் குமாரிகள், சிவனு சிவ தாத்தாவுடைய பேர குழந்தைங்க பிரம்மா குமாரிகள். பிரம்மசுபர்ல புல் ஞானம் வந்துருது இதுல இல்லையா. பிரம்மாவுடைய குழந்தைங்க, ஆனா உங்க தாத்தா சிவன், அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மாவை படித்த அப்பா சிவன். இத புரிஞ்சுக்க முடியும் தானே? அதுல அவ்வளவு ரகசியம் இருக்கு. அவரு நான் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு படம் அரங்கேற்றம்னு ஒரு படம், அதுல பாத்தீங்கன்னா பிரமிளான்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோயின் பேரு, அந்த ஹீரோயின் குடும்ப வறுமையின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக விபச்சாரத்துக்கு போயிடுவான். ஆனா அவர் ஒரு ஐயர் பொண்ணு அவர். அப்ப அவகிட்ட ஒருத்தன் வருவான், ஒரு ஐயர் ஒருத்தன் வருவான். வரும்போது அந்த ஐயர் பாஷையில அவ பேசுவான், பேசும்போது கட்டில போகும்போது. அது வரைக்கும் நல்லா ஆசையா பேசிட்டு இருந்தோம், ஐயர் பாஷையை பேசணும்னா பல்லீர்னு அரைவான். ஐயரா நீனு, வெக்கமா இல்ல இந்த காரியம் பண்றன்ட்டு. அப்ப அவ அழுதுட்டு கம்முன்னு இருப்பா. அதுக்கப்புறம் அவன் சட்டையை மாத்தும் போது பாப்பான், அவனுக்கு பூனல் இருக்கும். அப்புறம் இவளுக்கே தெரியும் அவனு ஐயருன்ட்டு. அப்ப பல்லீர்னு இவ போய் அறிவா, ஏன் பூனல காட்டுவா, ஐயரா இருந்துட்டு நீ வர்ற இடமா இதுன்ட்டு. நான் என்ன தர்மத்தை சார்ந்தவன், எந்த குடும்பத்தை சார்ந்தவன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கறது, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இது. இத ஏன் சொல்றாருன்னா அதுக்குதான், நான் அவருடைய பேர குழந்தை, அப்ப அவருடைய குணம் தானே எனக்கு இருக்கும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்றாங்களே, அந்த மாதிரி தூய்மையின் கடலுக்கு பிறந்த நான் தூய்மை இருக்கலாமா, அன்பின் கடலுக்கு பிறந்த நான் கசப்பா இருக்கலாமா, அந்த உணர்வை எடுத்துட்டு வரும். சிவனுடைய பேர குழந்தைன்னா அவரு அவரே வளர்த்த குழந்தை. நிறைய குழந்தைங்களை தாத்தா வளர்ப்பாங்க இல்லையா, உண்மையிலே இங்க தாத்தா தான் வளர்க்கிறாரு, நம்மள சிவபாபா தானே வளர்க்கிறாரு இல்லையா. அவருக்கு உடல் இல்லாதனால பிரம்மா மூலமா வளர்க்கிறார், பட் சிவன் தான் வளர்க்கிறார். அவரு வளர்த்த குழந்தைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எங்க அப்பா அம்மா வளர்த்திருந்தா கூட கெட்டு போயிருப்பேன், எங்க தாத்தா வளர்த்ததுனாலதான் நல்லா வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத புரிஞ்சுக்க முடியும் தானே? நீங்க யாரோட பேரை கொண்டு உங்களை வளர்க்கறது யாருன்னு புரிஞ்சுக்க முடியும் தானே? உங்களை மனுஷன் வளர்க்கல, அதனால உங்களுடைய நடத்தை சாதாரண மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபகவான், அவருடைய படைப்பை காட் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க, நாம அவருடைய பேர குழந்தைங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குறேன். நாம இப்ப தமோ பிரதானமா கருப்பா இருக்கிறோம், பாபாவின் மூலம் சதோ பிரதானமா வெண்மையா ஆகிட்டு இருக்கிறோம். ராமரும் வெள்ளையா இருந்தாரு, ஆனா கிருஷ்ணரை விட ரெண்டு கலைகள் கம்மியா இருக்குது, அதனால அவரு கூட இப்ப கருப்பாதான் இருக்கிறார், கருப்பாகிட்டார். கிருஷ்ணர் பத்தி சொல்லும் பொழுது அவரை ஏதோ பாம்பு கடிச்சிருச்சு அதனாலதான் கருப்பாகிட்டாருன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. காம சிதையில உட்கார்ந்து கருப்பாயிட்டாங்க எல்லோரும், கிருஷ்ணர் உட்பட. அதனால ஷியாம் மற்றும் சுந்தரா ஆகுறாங்க. இப்ப மீண்டும் சதோ பிரதானமா ஆகுறதுக்காகத்தான் பாபாவை நினைவு செய்யணும். எத்தனை பேரை ஒரே பயணி அழகாக்குற பாருங்க, ஒரு சிவபாபா ஒன் மேன் ஆர்மி, பாபா ஒன் மேன் ஆர்மி இல்லையா, எத்தனை பேரை அழகாக்குற பாருங்க. அந்த ஆர்மி வந்து அழிக்கும், இந்த ஆர்மி அழகுபடுத்துது, எல்லோருக்கும் நன்மை. உலகத்துக்கே எஜமானன் ஆக்குறாரு. தந்தையாகிய என்ன நினைவு செய்யுங்கன்னு மட்டும்தான் சொல்ற, அப்படி இல்லைன்னா எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? விகர்மங்கள் விநாசம் ஆகிறதுக்கு யோக அக்னி வேணும், ஒவ்வொரு கணமும் நினைவு செய்யணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம அவருடைய குழந்தைங்க தானே, நம்மளும் தானே சிவபாபாவுடைய குழந்தைங்க, கண்டிப்பா ஆஸ்தி கிடைச்சிடும். நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நாள் ஃபுல்லா பாபாவை நினைவு செய்யலன்னா உன் பாவ கர்மங்கள் அழியாது குழந்தை, குஷி அதிகரிக்காது குழந்தை, அப்புறம் நீ பாபா குழந்தையாகி என்ன பிரயோஜனம்? 20-25 வருஷம் ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இது புத்தியில பதியல, மறந்துடுறாங்க. பிறகு பழைய உலகத்துல போய் அதிர்ஷ்டத்தை கோடு போட்டுக்கிறாங்க, அதிர்ஷ்டத்துக்கு கோடு போட்டுக்கிறாங்க. தாய் தந்தை மடியில வர்றதுனாலதான் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகுது. மம்மா பாபான்னு சொல்றதன் மூலம் சொர்க்கத்துக்கு உரிமை உள்ளவராக ஆகிட்டீங்க இல்லையா? பிரஜைகள் கூட சொல்றாங்க, எங்க ஹிந்துஸ்தான் அனைத்தையும் விட உயர்ந்ததுன்னு. அட, அனைத்திலும் உயர்ந்தது என்றால் பிறகு ஏன் கடன் வாங்குறீங்க, ஏன் ஏழை ஆகுறீங்க? இங்கிருந்து ஏராளமான செல்வத்தை கொண்டுட்டு போயிட்டாங்க. தொழிற்சாலையில உற்பத்தி ஏற்படுது, தொழிற்சாலைகள் உருவாகலன்னா யாருக்குமே வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கலன்னா எப்படி சரீர நிர்வாகம் பண்ணுவீங்க? துக்கத்துல வந்துட்டாங்க. அதனால பாரதத்துக்காக இவ்வளவு யுக்திகள் உருவாக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு மிகுந்த துக்கம் இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் பாபா இந்த யுக்தி சொல்றாரு. இங்கிருந்து எவ்வளவு பேர் வேலை செய்யறதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க? ஏன்னா அங்க பணம் அதிகமா கிடைக்குது. பாபா சொல்றாரு, எனக்கோ முக்களின் மீது கூட அன்பு இருக்குது, தூய்மை இல்லாத அனைவரையும் வந்து தூய்மை ஆக்குறேன். முட்களின் மீதும் அன்பு என்றால் முள்ளிலிருந்து மலராக மாறுபவர்கள் மீதும் அன்பு உள்ளது. டிராமாவின் படி அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ராம். எனவே அனைவருக்கும் அன்பானவர் ஆகிறார் இல்லையா? அவர்களில் முட்களும் உண்டு மலர்களும் உண்டு. விதிமுறையின்படி சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னா அதுக்காக தகுதியுள்ளவர்களாகவும் ஆக்கிறார். பதித்த பாவனா வா வந்து பாவனமாக்குன்னு சொல்றாங்களே, பதித்த பாவனர் பாபா வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிப்பா பாரதத்தை தூய்மைப்படுத்துறாரு. சர்வோதய தலைவர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ 108 பேர் வச்சுக்கிறாங்க. சர்வ அப்படின்னா அனைவரையும் குறிக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது, அதுதானே உண்மையான நன்மை இல்லையா? ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டுட்டா அவன் சுகம் நிறைந்தவனா ஆயிடுறான், அதே துக்கம் நிறைந்தவனா தானே இருக்கிறான். அதுவும் எல்லாருக்கும், கோடீஸ்வரன்ல இருந்து எல்லாருமே இங்க துக்கத்துல தான் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சத்கதி சொர்க்கத்தை கொடுக்க முடியுமா எவனாலையாவது? ஆனா பேர் மட்டும் சர்வோதயான்னு வச்சுக்கிறாங்க. நல்லது. பாபா சொல்றாரு, உள் ஞானம் புத்தியில பதியாட்டினாலும் அவருடைய பேர குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய பேர குழந்தை. அவரு தான் காட் ஃபாதர், அவருடைய படைப்பு காட் ஃபாதர் கிடையாது. சூப்பர் இல்லையா? இன்னைக்கு ஒரு அம்மா டிவியில பேசுறாங்க, சுப்பிரமணியனை விட சுப்பிரமணியனை மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குவும் இல்லை, சுக்குத்திப்பிலையை மிஞ்சிய வைத்தியமும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்க வந்ததை சொல்லிட்டு இருக்கிறான். நல்ல முருகன் ஒருத்தர் தனியா இருக்கிறாரா? அதுவே கிடையாது, அதுவே தெரியாது. இந்த அம்மா சுக்கு மிளக பத்தி பேசுறாங்க, அதை பேசிட்டு போக வேண்டியதான். இருக்கிற குழப்பத்துல இவங்க ஒரு குழப்பம் சொல்ற. முருகன்றது நம்ம தான், அவருடைய படைப்பு. படைப்பா அப்பா? படைப்பா கடவுள்? படைப்பு கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. நாம அவருடைய பேர குழந்தைங்க, நாம கடவுள் கிடையாது. அவரு சொல்ற அந்த இறை தந்தை சொல்ற, காட் ஃபாதர் சொல்ற, உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானனாக்குற கருப்பா இருக்கிறீங்க, சமூக பிரதானமா இருக்கிறீங்க, உங்களை வெள்ளையாக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணர் ஆக்குறேன், வெள்ளையாக்குறேன். ஏன் கிருஷ்ணர் அவ்வளவு வெள்ளையா இருந்தார், ராமர் கூட வெள்ளையா இருந்தார், இருந்தாலும் கிருஷ்ணரை விட ரெண்டு கலைகள் கம்மி. ராமர் அழகா தான் இருப்பார், பட் ஆனா கிருஷ்ணர் கம்பேர் பண்றது கம்மியா இருப்பார், ஏன்னா கலைகள் குறையுது. ஆனா கிருஷ்ணரே கருப்பா காட்டுறாங்க, கேட்டா பாம்பு கடிச்சிச்சு, கலியநாகம் கடிச்சிருச்சு யமுனை நதியில அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்ற அது அதனால கிடையாதுப்பா, அது எந்த பாம்பு கடிச்சது, காமம், காமம்ன்ற நாகம் கடிச்சு துவாபர யுகத்தில். அதனால அவரு இப்ப கருப்பாயிட்டாரு, ராமரும் கருப்பாயிட்டாரு, எல்லாரும் கருப்பாயிட்டாங்க. இப்ப மீண்டும் தூய்மை ஆகணும், அதுக்குதான் கடவுள் வராரு. கருப்பு வெள்ளையாக்குறது, ஒரு திருவருச்செல்வர் படத்துல வந்து யாரோ ஒருத்தர் பாம்பு கடிச்ச ஒரு பொண்ண, ஒரு குழந்தைய வந்து உயிர்ப்பிப்பார். உண்மையில பாம்பு கடிச்சு சுய நினைவை இழந்திருக்கிறது நாம தான், காமம்ன்ற பாம்பு கடிச்சு, விகாரம்ன்ற பாம்பு கடிச்சு. சோ பாபா நம்மள உயிர்ப்பிக்கிறார். அதுதான் பிணத்தை எழுப்புறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு பைபிள்ல போட்டுருக்காரு, உண்மையான அர்த்தம். சோ அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அப்பாவை நினைவு செய்யும். அவரை எவ்வளவு நினைவு செய்யறோமோ அவ்வளவு வெள்ளையாகும். எத்தனை பேர் நினைவு செய்யறாங்களோ அத்தனை பேரும் வெள்ளையாவாங்க. ஒரே ஒரு பயணி அவரை நினைவு செஞ்சு எத்தனை பேர் வெள்ளையாகிறான், அவர் கொடுக்கற ஞானத்தினால எத்தனை பேர் நினைவு வெள்ளையாகிறாங்க. இப்ப யாரு உண்மையான ஹீரோ? ஹூஸ் தி ரியல் ஹீரோ? ஹூஸ் தி ஹீரோ? ஹூஸ் தி ஹீரோன்னு பாட்டு வருது, உண்மையான ஹீரோ யாரு? பாபா தான். உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறாரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன மட்டும் நினைவு செய், என்ன நினைவு செய்யாம உனக்கு எப்படி ஆசை கிடைக்கும், எப்படி பாவம் அழியும்? இந்த யோகா என்னுடைய நினைவுன்ற நெருப்பை எரிய விடு, நினைவுன்ற நெருப்பை எரிய விடு, கோபம்ன்ற நெருப்பு கிடையாது. அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலர். பாபா வந்து குளிர்ச்சியா இருக்க வேண்டிய நேரத்துல குளிர்ச்சியா இருக்கணும், குழந்தை விட்டு எரிய வேண்டிய நேரத்துல ஜுவாலாமுகி ஆகணும். ஜுவாலாமுகி ஆகுறது நினைவுல, குளிர்ச்சியா இருக்கிறது நடத்தையில. சோ ஜுவாலாமுகி ஆகி கடந்த ஜென்மத்து பாவத்தை, உங்க பாவத்தை எரிக்கணும், அடுத்தவங்க பாவத்தை கிடையாது. நான் உங்களை மாத்துறேன், அவங்களை நாத்தி பண்ணாதான் மாறுவாங்க. அர்த்தத்தை கையில எடுக்காதீங்கன்னு பாபா சொல்றதுடைய அர்த்தம் அதுதான் இல்லையா? ஒரு வினாடி விடாம நினைவு செய்யணும், மூச்சுக்கு மூச்சு நினைவு செய்யணும்ன்றாரு பாருங்க. நானும் தானே பாபா குழந்தைன்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீ பாபா குழந்தை ஆயிட்டா நான் பகிர்ந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், உன் முயற்சி படிதான். நாளுக்குள்ள நீ நினைச்சா மட்டும்தான் பாவம் அழியும், இல்லைன்னா எப்படி அழியும்? என் குழந்தை ஆயிட்டாலே அழிஞ்சிருமா? சென்டர்லயே வந்து உட்காந்துட்டாலோ, அல்லது மதுபனிலே உட்காந்துட்டாலோ, அல்லது பாபா பக்கத்திலே இருந்தா கூட நினைவே செய்யலாம, எப்படி அழியும்? பாபா சொல்ற பிரம்மபாபா, நீ என்கிட்ட வந்து பேசினா கூட புத்தியில பரந்தாமத்துல சிவபாபா நினைச்சுக்கிட்டே பேசணும், ஏன்னா பேசுற நேரம் கூட நீ இழக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது என் உடம்புல சிவபாபாவே வந்தா கூட சொல்ற, ஏன்னா பரந்தாமத்துல நீ ஒலிப்பிலியா நினைக்கும் போதுதான் பாவம் எரியுதுன்ற. அப்படி பாவம் எரிய எரியதுதான் குஷி அதிகமாகும், அப்பதான் உங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரியவாங்க. இந்த பாவம் தான் எல்லாரையும் உங்களுக்கு கெட்டவங்களா தெரிய வைக்குது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி, தனக்குள்ள இல்லாத ஒரு அழுக்க ஒருத்தனால வெளியில பார்க்க முடியாதுன்னு. குழந்தைக்கு எல்லாமே நல்லவங்களாவே தெரியறாங்க, ஏன்னா அது அது உள்ள பரிசுத்தமா இருக்குது. அதனால பெருசாக பெருசாக எல்லாருமே கெட்டவங்களா தெரியறாங்க, ஏன்னா உள்ள அவ்வளவு அழுக்கு சேர்ந்துச்சு. அதான் சார், அந்த அழுக்கு எரி என்ன நினைவு செய், அப்பதான் குஷி அதிகரிக்கும், இல்லைன்னா அதிகரிக்காது. குஷியா இருக்கிறதுக்கு தான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம். அப்ப நினைவு மெயின், நினைவு. அதனாலதான் துக்கம் வருது, அது வருதுன்னா நீ நினைவு சாட்டை காட்டுன்றது. அப்ப எப்படி உனக்கு துக்கம் வரும்? பாபா குழந்தைக்கு துக்கம் வருதா? நீ நினைவு சாட்ட கட்டு, நினைக்கவே முடியல பாபா. நீ நினைச்சா தானா அது போயிடும். மருந்து சாப்பிட்டாதான் வியாதி போகும், வியாதி போனா மருந்து சாப்பிடறேன்னா எப்படி அந்த லாஜிக்? அதான் பாபா சொல்ற, 25 வருஷம் 50 வருஷம் இருக்கிறவங்க புத்தியில கூட இது பதிய மாட்டுக்கு. இது பாபாவை மறந்துடுறாங்க, பழைய உலகத்துக்கு போய் அதிர்ஷ்டத்தினே வேண்டான்னு அழிச்சிடுறாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. 25 வருஷம் ஒரு சென்டர் இன்சார்ஜா இருந்து போய் கல்யாணம் பண்ணவங்களா இருக்கிறான். எப்படி வரும்னே தெரியாது. அப்ப நம்ம அந்த அந்த முரளி நிறைய பெரிய பெரிய இடங்கள்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவங்களுக்கு பல வருஷங்கள் பாபா சொன்னதேதான் சொல்லுவாரு, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்ற கிளாஸ் படிக்கிறாங்க. தாதி கிளாஸ், இந்த கிளாஸ், அந்த கிளாஸ் படிக்கட்டும், நல்லதுதான். ஆனா முரளிக்கு அடுத்ததா தான் எதா இருந்தது. இப்ப முரளி படிக்கிறதுனாலதான் விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி விட்டு போனவங்களை பாத்தீங்கன்னா சத்தியமா அவங்க முரளி படிக்க மாட்டாங்க. அதுதான் காரணமா இருக்கு. முரளி தான் மாத்தும், வேற எதுவுமே மாட்டாது. பாபா சொல்றாரு, 25 வருஷம் ஞானத்துல இருக்கிறவங்க புத்தியில கூட பதிய மாட்டேங்குது, மறந்துட்டு பாபா விட்டு பழைய உலகத்துக்கே போயிடுறாங்க. மம்மா பாபா மடியில வரும் பொழுது, அதாவது சிவ பாபாவும் பிரம்மா மம்மாவும் இல்லையா, பிரம்மா தாய், அவங்க மடியில வரும் பொழுது சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிட்டீங்களே, விட்டுட்டு போயிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி உனக்கு சொத்து கொடுப்பான். பிரஜைகள் கூட எனது எங்களுடைய இந்துஸ்தான், எல்லாத்திலயும் உயர்ந்தது எங்க பாரத நாடு, வாழ்கவே வாழ்கவேன்றாங்க. வாழ்கவே வா, அப்புறம் எதுக்கு கடன் வாங்குற? உயர்ந்த நாடுனா ஏன் ஏழையா இருக்கிற? அதனால பாபா சொல்றாரு, பெருமை பற்றி பெருமை பெருமையா பீத்திக்காத, நீ உயர்ந்தவன் நினைச்சுக்காத, என் வழிப்படி வா. ஆல்ரெடி நீ உயர்ந்தவனா இல்ல, ஆல்ரெடி தாழ்ந்தவனா இருக்கிற, அதனாலதான் பித்தக்கார நிலைமை. இப்ப என் கைய புடி, உழைக்கணும், உழைச்சாதான் நினைச்சாதான் ஆக முடியும். சோ இங்க இருந்து ஏராளமான செல்வத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இயற்கையா எதுவும் கிடையாது. கம்பெனி திறந்தாதான், இண்டஸ்ட்ரி வந்தாதான் வேலையே கிடைக்கும், இல்லைன்னா சாப்பாட்டுக்கே திண்டாட்டம் ஆயிடும். எல்லாம் துக்கத்துல வந்துட்டாங்க. அதுக்காக தான் பாபா யுக்தி கொடுக்கிறார், நீ நரகத்துல இருக்கிறங்க புரிஞ்சுக்கோ, அதிக துக்கம் பாரதத்துலதான் இன்னும் வரப்போகுது. இந்த ஒரு ஒரு போராட்டத்தின் போதெல்லாம் வாட்ஸ்அப் யூடியூப்ல நிறைய பேர், நான் ஏன் தான் இந்த தமிழ்நாட்டுல பிறந்தேன்னு எனக்கு வெக்கமா இருக்குதுன்றாங்க. அவங்க நினைச்சது நடக்காதனால, போராடினதை நினைச்சு வெக்கப்படணும், போராட்டத்துல சுத்தத்தை நினைச்சு அவங்க வெக்கப்படுறாங்க. அப்ப அதெல்லாம் பாபா சொல்றோம், அஸ்திர குணம் தான் உன்னை துக்கத்துல மீண்டும் மீண்டும் அழைச்சிட்டு போகுது, இதுல இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டே இரு. யுக்தி சொல்றாரு, ஏன்னா மெயினா பாரதவாசிகள் சொல்றாங்க, ஏன்னா மிகப்பெரிய துக்கம் வரப்போகுது, காப்பாத்திக்க உன்னை, என் நினைவு மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு, மிகுந்த துக்கம் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு இந்த யுக்தியை சொல்றான். சோ இது இது இதுக்கான சக்கர வியூகம் தான் எல்லா விஷயமும். சோ அதுதான் இளைய தலைமுறையினருக்கான எச்சரிக்கை அப்படின்ற வீடியோல ஸ்கூல்ல எடுத்ததுல மெயினா இதான் சொல்லிருக்கோம். ஒரு போராட்டம் நடக்குதா, ஒருத்தங்க அழகா தெரியறாங்களா, இதெல்லாம் சக்கர வியூகம். உன்னுடைய கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காக உன்னை சுத்தி ஒரு வலை, அதுல இருந்து நீ டக்குனுமா தப்பிச்சிடணும். ஆத்மா ஐயோ அதுல என்ன கர்ம கணக்கு இருக்குமோ, எட்ட ஓடி வந்துடணும், இல்லைன்னா மாட்டிக்கும். அதுக்குதான் அந்த கண்ண பார்வதி தேவி கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வரும்போது சொல்லுவாங்க, இவனை நீ உள்ள அழைச்சிட்டு வரக்கூடாது, ஏன் அழைச்சிட்டு வரக்கூடாது, அவனுக்கு கர்ம கணக்கு அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்ககிட்ட வந்து பட்டும் படாம இருக்கணும், நம்ம விலகி இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். யார்கிட்ட இருந்து, யார்கிட்ட இருந்தோம், பாபா குழந்தையா இருந்தாலும் சரி, மத்தவங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்க கிட்ட சுத்தமாக தொடர்பு இருக்கக்கூடாது. பாபா குழந்தையா இருந்தாலும் பட்டும் படாம இருக்கணும், அப்பதான் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஒருத்தங்க சென்டருக்கு 25 வருஷம் 30 வருஷம் போறாங்கன்னா பாருங்க, அவங்க பட்டும் படாம இருப்பாங்க, அப்பதான் அவங்களால போகவே முடியும். ரொம்ப ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாலே சமஸ்காரம் மோதல் வரும், ஏன்னா அது ஒரு சக்கர வியூகம். இப்ப பட்டும்படாம பாபா நினைவு அவ்வளவுதான். முரளிய கேட்டுமா, இது வந்து சமீபமா ஒரு சென்டர்ல சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டர் இன்னொருத்தவங்களுக்கு சொல்றாங்க, சென்டருக்கு வந்தீங்களா, முரளி கேட்டீங்களா, கேட்ட உடனே கம்முன்னு போங்க, சிஸ்டர்ஸ் கிட்ட கூட பேசாதீங்கன்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி, இவங்கள இந்த சிஸ்டர் பத்தி அந்த சிஸ்டர் தப்ப சொல்ல, இது மாதிரி நிறைய வர்றதுனால முரளிக்காக தான் வரீங்க, கேட்டீங்களா கம்முன்னு போயிங்க, அடுத்த செகண்ட் கூட நிக்காதீங்க போயிடுங்கன்றாங்க. அது எதுக்குன்னா பட்டும் படம். சோ அப்படியே ஆரம்பத்துல இருந்திருந்தா நல்லா இருக்கும். சோ அதுக்கு மேல பேசணும்னு வரும்போதுதான், பர்சனலா பேசணும் போதுதான் மாட்டிக்கிறோம். சோ அதுக்குதான் பாபா சொல்ற எந்த சக்கரத்திலுமே. சோ இப்படி இருந்தாதான் பிராமண வாழ்க்கை சுகமா இருக்கும். அப்ப பாபா சொல்ற இல்லையா, இரும்பு சங்கிலியில இருந்து தச்சுட்டு வந்து தங்க சங்கிலியில மாட்டிக்காதீங்கன்றது அதுதான் அர்த்தம் இல்லையா. சோ அது அது இந்த ஒரு ஞானத்தை வச்சு அப்ளை பண்ணி பாருங்க, சமஸ்காரம் முதல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சு. சோ குழந்தைங்க ரொம்ப துக்கம் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த யுக்தியை கொடுக்கிறது. வேலை செய்யறதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்களே, அப்ப இந்தியாவில ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுன்னு தானே போறாங்க. ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வெளிநாட்டுலதான் இருப்பாங்களோ ஆண்கள், அங்க அதிகமா பணம் கிடைக்குதுன்ட்டு. இப்ப அதனால பாப்பா இங்க வெளிநாட்டுக்கு போக சொல்லல, செல்வந்தனா ஆகு அப்பாவை நினைச்சு. உனக்கு இப்ப ஏழையா இருந்தா ரொம்ப பாக்கியன்றாரு. இப்ப பிச்சைக்காரன் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஏழைங்கதான் அப்பா சொல்ற மாதிரி நடக்கவே முடியும். பாபா சொல்ற முட்கள் மீதும் எனக்கு அன்பு இருக்குது, அதனாலதான் அவங்களை தூய்மையாக்குற ஞானத்தை கொடுக்கறான். அந்த முள்ளுல இருந்து பாபா ஞானத்தை கேட்டு மலர் ஆகுறாங்க பாருங்க, அவங்க மேலயும் எனக்கு அன்பு இருக்குது. அதாவது பாபா குழந்தைங்க மேல இல்ல, மலர் ஆகுற குழந்தை மேலதான் பாபா கண்பும் இருக்கும். ஏன்னா ஞானம் கொடுத்தும் யூஸ் பண்ணலங்க. வண்டி ஓட்ட கத்து கொடுக்கும் பொழுது நம்ம தப்பா ஓட்டினா நாயா இப்படி ஓட்டுற நாளைக்கு எவனாவது பார்த்தா உனக்கு எவையா வண்டி ஓட்ட கத்து கொடுவான்னு என்ன இல்ல திட்டுவான் அப்படின்றாங்க. இப்ப பாபா சொல்றாரு நம்மளோட ஒவ்வொரு நடத்தையும் அப்பாவுக்கு நிந்தனை ஆயிடும். இல்லையா இப்படி ஆக்குறது ஒரு பிரம்மகுமாரி இப்படி இருக்கிறான் அப்படின்னு வந்துடும். அதனால நம்ம கவனம் வைக்கணும் இல்லையா. ஏன்னா பாபா இவ்வளவு ஞானம் கொடுத்தும் மாறலன்னா அதான் பாபா சொல்ற என் தாடிக்கு மரியாதை கொடுங்க, இவ்வளவு ஞானம் கொடுக்கறனே பிரதிபலன் எதுவுமே இல்லையா. பிரதிபலன்றது அவரை புகழெல்லாம் சொல்லல, இந்த குணத்தை மாத்துங்க. அவரை புகழதே நம்ம குணத்தை மாத்துறதுக்காக, அப்படிப்பட்டவருடைய குழந்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. டிராமாபடி எல்லாருக்கும் பாபா சத்கதி கொடுக்கிறார். அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்க முடியும், அந்த ராமர் சிவபாபா தான். எல்லோருக்கும் அன்பானவர் இவர் தானே. சோ இங்க இருக்கிற மனிதர்கள் முள்ளு மாதிரி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, மலர் மாதிரி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, பாபா குழந்தைங்களும் அப்படி இருக்கிறாங்க. நாடகப்படி சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகுதுனாலே அதுக்கு தகுதியானவர்களாக குழந்தைங்களை மாத்தணும்ல, அந்த வேலையை பாபா செய்யற. அதை செய்யறதுக்காக தான் வா பதித்த பாவனே வந்து தூய்மையாக்குன்னு கூப்பிட்டாங்க, அவர் வந்துட்டார். ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குற ஞானத்தை கொடுத்து, குறிப்பா பாரத பூமி. சோ அவரு தான் உண்மையிலே சர்வோதய தலைவர், அனைவரின் மீதும் கருணை மழை பொழியக்கூடிய தலைவன் அவரு தான். ஆனா மனிதர்களை சொல்லிட்டாங்க சர்வோதய தலைவர். அவங்களுக்கு அதே ஸ்ரீஸ்ரீ 108 சொல்லிக்கிறாங்களாம், 108 மணியை உருவாக்கின உயர்ந்ததும் உயர்ந்தவர் சிவபாபா. மனிதர்கள் யாரு உருவாக்குனாங்க? மனிதர்கள் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது, தனக்கே கூட கொடுத்துக்க முடியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியசாரம், தேக உணர்வை மறக்கிறதுக்காக உயிரோடு இருந்துகிட்டு இறந்த நிலைய அடையணும். நீங்க செத்துட்டீங்கன்னா உலகமே செத்துட்ட மாதிரி தான். அதனால அடிக்கடி இந்த தேகத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். அப்படின்னு என்னத்தான், உயிரோடு இருந்துகிட்டு இறந்த நிலை, அனைத்தையும் மறந்த நிலை, நானும் பாபா வேற எதுவுமே இல்லை, எல்லாம் ஆத்மா பேயா சுட்டுது அதுக்கு சக்தி கொடுக்குறான் அவ்வளவுதான். இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே வெறும் ஆத்மா, உடலே கிடையாது, என்னோட உடல் இல்லை, எனக்கு உடலே கிடையாது, வெறும் ஒளியாவே இருக்கிறோம் அப்படின்னு வாழற யுகம் தான் இந்த சங்கம். அப்பதான் தேக உணர்வை மறக்க முடியும். அப்படி நீங்க உங்களை மறந்துட்டாலே உலகமே செத்துட்ட மாதிரி தானே, அதனால இந்த உலகத்துல உள்ள எதுவுமே உங்களை ஈர்க்காது, ஈர்க்க கூட. அதனால தேகத்துல இருந்தும் தேகத்தின் உலகத்துல இருந்தும் விலகி இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். எப்பனா பாருங்க, நோய் வந்துச்சா நான் போறேன், இது பிஞ்ச செருப்பு, போறேன் சுகமான உலகத்துக்கு போறேன், அந்த நினைவிலே இருந்தேன். அதேதான் நம்மள இருக்கும், செத்துட்டோம் சொர்க்கத்துக்கு போக போறேன், கடைசி நேரம் இந்த நினைவு இருந்தாதான் அங்க போவோம். இப்பொழுதுல இருந்து அப்படியே அதே நினைவே பிராக்டிஸ் பண்ணாதான் கடைசி நேரம் அந்த நினைவும் வரும். ஏன்னா இப்பவே செத்துட்டோம் தானே, பயிற்சி பண்ணுங்க. தேகத்திலிருந்து விலகி இருக்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க நிரந்தரம் ஆகுற வரைக்கும். நாம சிவ தாத்தாவுடைய பேர குழந்தைங்க, அவருடைய முழு ஆஸ்திய அடையணும், அதுக்கு முழு தகுதியுடையவரா ஆகணும். அதாவது அவர் சொல்ற வழிப்படி அப்படியே நடக்கும். ஆத்மா எல்லாம் கருப்பாயிச்சு சமப்பிரதானம் ஆச்சு. யோக பலத்தினால யோக அக்னியினால அதை தூய்மையாக்கணும், பதவ பிரதானமாக்கணும், குஷியில இருக்கணும். ஏன்னா நினைவு செய்யாம தூய்மையும் ஆக முடியாது, குஷியும் அதிகரிக்காது. அவர் நினைவுலயே இருக்க இருக்க எல்லாமே நாடகம் மாதிரி இருக்கும், தச்சிடுவீங்க. அவர் பண்ண வைப்பார் அடிவாதையை குறித்து, மாயாவை குறித்து, கஷ்டப்படுற குறித்து, அடிவாதை குறித்து பண்ண வைப்பாரு. அப்ப வேற வழியே இல்ல பாபா நினைச்சு. முன்னாடியே வந்தாதான் புத்திசாலி. எந்த அளவுக்கு அடி வாங்குறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், பதவி குறையும். காம்படிஷன்ல கூட பாத்தீங்கன்னா டிவியில ஒரு சில ப்ரோக்ராம் எல்லாம் அவங்களே பதில் சொல்லுவாங்க, ஆனா சொல்லும் போது மார்க் குறையும். நீங்களே சொன்னாதான் ஃபுல் மார்க். நம்மளா முன்னேறணும், மாய கிட்ட மாத்தக்கூடாது. நம்மள நம்மளே தூய்மையாச்சுன்னா நம்மளே நிரந்தர குஷியில இருக்கும். அப்ப அசுத்தமே வரவிடக்கூடாது, சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். இது வந்து லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சயின்டிபிக் லேப்ல எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ண, வெளியில இருந்து தூசியே வர விடாம அந்த காத்து புடிச்சு வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சக்கரம் ஃபேன்னாலே காத்து தானே அடிக்கும். அது மாதிரி நம்ம சக்கரம் தள்ளிக்கிட்டே இருக்கும். தேவதை நான் தேவதை, மத்தவங்களும் தேவதை, நான் உணர்ந்துட்டா அவங்க உணர்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியும். அவங்க தேவதை பாபா நினைச்சிட்டே இருக்க, சுப எண்ணம் வச்சுட்டே இருக்க, இதுலயே மூழ்கி இருக்கும். வரதானம், தந்தையின் அடி மீது அடி வைத்து பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்க. தந்தையின் அடி மீது அடி வைத்து பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், கட்டளைப்படி நடக்கிறவங்க அப்படின்னா பாப்தாதாவின் கட்டளைன்ற அடி மீது அடி வைக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். இப்படி கட்டளைப்படி நடக்கிறவங்களுக்கு தான் அனைத்து சம்பந்தங்களின் மூலம் பரமாத்மாவுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. இதுவும் நியமமாகும். சாதாரண முறையிலும் யாராவது பிறருடைய கட்டளைக்கு சரின்னு சொல்லி காரியம் செய்யும் பொழுதுதான், யாருடைய காரியத்தை நீங்க செய்றீங்களோ அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரிதான் இது பரமாத்மாவுடைய ஆசீர்வாதம். அவருடைய கட்டளைப்படி நடக்கிற குழந்தைங்களுக்கு தான் அது கிடைக்கும். அந்த ஆத்மாக்கள் தான் சதா டபுள் லைட்டா இருப்பாங்க. அந்த டபுள் லைட்டா ஆக்குறது தான் பாபாவுடைய ஆசீர்வாதம். ஸ்லோகன், தெய்வீகம் மற்றும் அலௌகீகத்தை தனது வாழ்க்கையின் அலங்காரமாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா சாதாரண நிலை முடிஞ்சிடும். தெய்வீகம் மற்றும் அலௌகீகத்தை தனது வாழ்க்கையின் அலங்காரமாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா சாதாரண நிலை முடிஞ்சிடும். சமசபரல நான் சாதாரணமானவன் இல்லைன்ற அந்த நினைவு ஓடிக்கிட்டே இருக்கும். மிக உயர்ந்தவன், அலௌகீகமானவன். இந்த கலியுகத்துடைய கலியுக வாசிகள் பயன்படுத்துற எந்த வார்த்தையும் எந்த குணாதிசயமும் என் வாயில இருந்து வராது. அதாவது கடுமையான அந்த சுபாவம் சொல்றான். அதுதான் தெய்வீகம் அலௌகீகம். தெய்வீகமா இருக்கிறதா என் வாழ்க்கையின் அலங்காரமே. சோ இது வந்து நீங்க நாராயணன் அலங்காரமா அல்லது லக்ஷ்மி அலங்காரமாகவே நீங்க இருக்க, அந்த அலங்காரத்தோடவே நகையோடவே இருக்கிற மாதிரியே நீங்க நினை செய்யும் பொழுது அந்த குணம் உங்களுக்கு தெரிந்து வெளிப்படும். நான் அப்படி இருக்கிறேன், சாதாரண உடல் இருக்கிற லக்ஷ்மி நான், சாதாரண உடல்ல வந்தாலும் அந்த குணம் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுல கவனம் கொடுத்தீங்கன்னா சாதாரணத்தன்மை தானா முடிஞ்சிடும். இதுதான் இந்த பிராமண வாழ்க்கையுடைய அலங்காரம். அலௌகீகம், அலௌகீகம்னால என்ன அர்த்தம், பட்டும் படாம இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. பட்டும் படாம இருக்கிறது, இது வந்து ஒரு சரண்டர் சிஸ்டர் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, யாரு எந்த சிஸ்டரை எல்லாருக்கும் பிடிக்குன்னா, எந்த சிஸ்டர் யாருக்கிட்டுமே பட்டும் படாம இருக்கிறாங்களோ, அதாவது இன்சார்ஜ் சிஸ்டர் சொல்லாங்க, பட்டும் படாம விலகியே இருந்தாங்கன்னா அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா எல்லாத்துக்கும் நோய் நோயின்னு மூக்க நோய்ச்சாங்கன்னா பிடிக்காம போயிடும் அப்படின்னு. சோ அதேதான் எல்லாருக்குமே இல்லையா. குடும்பத்துல கூட பாருங்களாம், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான்பா, தங்கமான பையன். அத எதுக்கு எடுத்தாலும் மூக்க நோய்ச்சிட்டே இருப்பான்பான். அப்ப அதுதான் அலௌகீகத்தன்மை, தெய்வீகத்தன்மை. இந்த கழிவுத்துறை எதுவுமே இல்ல, சைலன்ஸ் இஸ் கோல்டுன்றாங்க இல்லையா. இந்த மௌனம், அமைதி, அமைதி தேவையான நேரத்துல மட்டும் பேசணும். அதுவும் பத்து வார்த்தை பேசுற இடத்துல ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அப்படியே மனிதர்களுக்கு ஒரு அப்படியே தேவதையே வந்து பேசின அந்த உணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி குளிர்ச்சியா நாக்க இருக்கிற மாதிரி, நாக்க புளிங்கிக்கிற மாதிரி வார்த்தைன்றாங்க, அந்த மாதிரி வார்த்தை கிடையாது. புளியே சாந்தமாகணும், அந்த மாதிரி வார்த்தை. இத லட்சியமா வச்சீங்கனாலே சாதாரண தன்மை முடிஞ்சிடும். ஸ்லோகன் சரி, வரதானம் பாருங்க. கட்டளைப்படி நடக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு அடியிலும் பாபா சொன்ன மாதிரியே நான் நடக்கிறேனா அப்படின்னு செக் பண்றவங்க, பாக்குறது பாபா சொன்ன மாதிரி பாக்குறேனா, எந்த நேரமும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்றாரு, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கம்முன்னு இருந்தா கூட, கம்முன்னு இருக்கும்போது கூட நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு பாபா. பாக்குறீங்கனாலே ஆத்மாவை தான் பாக்கணும், எந்த விதமான லௌகீக தொடர்பு அந்த நினைவு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க கட்டளைப்படி நடக்கிறவங்கன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் எல்லா சம்பந்தத்திலயும் வந்து பாபா ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதுதான் நியமம். பாபாவுடைய கட்டளைப்படி நடந்தன்னா தானாவே ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபாவுடைய கட்டளை எது, ஏது முரளியில சொல்றது, இது அப்படியே பாபா சொன்னதுங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா முரளியில சொல்லாம வேற எதையோ ஸ்ரீமத் ஸ்ரீமத்ன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாருடைய ஆசீர்வாதங்க, சாபம் தான் கிடைக்கும் இல்லையா. சோ இதுதான் விதி. பாபாவுடைய வழிபடி நீ நடந்தனா ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாரு மூலமாவும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அஞ்ஞானத்துல கூட ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி நீங்க அப்படியே நடந்தீங்கன்னா தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இங்க இது பரமாத்மாவுடைய ஆசீர்வாதம். அவருடைய கட்டளைப்படி நடக்கிற ஆத்மாவை தான் சதா டபுள் லைட்டா ஆக்கும், லெஸ் ஆக்கும். சோ அதுதான் ஆசீர்வாதம். பாபாவுடைய ஆசீர்வாதம் என்ன, அப்படியே உங்களை லேசாவே அனுபவம் செய்ய வைக்கும். எப்ப அவருடைய வழிபடி என்ன, கண்டிப்பா லேசாதான் அனுபவம் ஆகும். அதான் பாபா சார், நீ ஸ்ரீமத் படி நடக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர், இண்டிகேட்டர் என்னது, நீங்க குஷியா இருப்பீங்க. அதுதான் பாபா சேவை செய்ய சொல்றாரு, அதெல்லாம் ஸ்ரீமத்தே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஏரியும், அப்பவே புரிஞ்சுக்கலாம் அது ஸ்ரீமத் கிடையாது இல்ல. ஸ்ரீமத் வந்து உங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும், அதுதான் ஸ்ரீமத். அப்படியே லேசா வச்சிருக்கும், அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவருடைய ஸ்ரீமத்து தான் உங்களை லேசா வச்சிருக்கும். ஸ்ரீமத்தை மீறினீங்கன்னா சுமை அனுபவம் ஆகும். அவருடைய வழிப்படி ஒரு ஒரு அடியில நடந்தீங்கன்னா தானா பாதுகாப்பா இருப்பீங்க, தானா லேசா இருப்பீங்க. அதுதான் பாபா உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.